நமஃ பரமரிஷிப்யாம் ஹரி ஓம். அந்தராயதி நிரூபசாந்தயே சாந்தபாவனமச்சந்திய வைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹம். யஸ்யாந்தன்னாதி மத்யம் நஹி கரசரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர்னைவ வர்ணா ந பவதி புருஷோ நானபும்சம் ந ச ஸ்திரீ நாகாரம் நைவ காரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதா சிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌன வியாக்யா பிரகடித பரப்ரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சன்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே வேதாந்தார்த்த விபாசகாய யதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதி நகேந்திர சங்கபவயே யோகீந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்ய கிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபார சச்சித் சுகவாரி ராசே யஸ்யோர்மி மாத்திரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தா விஹீனம் ஹிருதி சிந்தயாமி. தேஹம் ரிண்மயவஜடாத்மகமஹம் புத்திர்ன தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவசுப்தி சமயே சித்தாத்மசத்பாவதஹம் கோஹம் பாவயுதஹ் குதோ வரதயா திருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவப்பூர்ணோ விபாதி ஸ்வயம். கருணாபூர்ணசுதாப்தே கபலிதகனவிஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்சசுவிகாசாய த்வய் அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதச்சித்ரம். ஹிருத்யஹமித்யாத்மதயா நிர்த்யசி போஹு தேவதந்தி ஹிருதயம் நாம அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலதியாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வை நதீவாப்தௌ த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்தப்ராணேன ருத்தமனசாந்தஸ்த்வாம் தியாயன் பஷ்யதி யோகி தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே. த்வய்யர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயா சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னஹம். ஹ்ருதய குஹர மத்யே கேவலம் ப்ரஹ்ம மாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி ஹ்ருதி விஷமனசாஸ்வம் சின்வதாமஜ்ஜதா வா பவனசலனரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம். யஸ்மாஜ்ஜாதம் ஜகத்சர்வம் யஸ்மின்னேவ ப்ரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஜ்ஞானாத்மனே நமஹம். பிரஜானாம் சுப்ரதானைஹி ஸ்திரசரநிகரவ்யாபிபிர் வியாப்யலோகான் भुक्त्वा भोगान् स्तविष्टान् पुनरपि धिषणोद्भासितान् कामजन्यान् पीत्वा सर्वान् विशेषान् स्वपिति मधुरभुङ्मायया भोजयन्नहम् माया संख्यातुरीयं परम अमृतम अजम ब्रह्मयत्तन्नतोऽस्मि। अरुणाचल शिरोद्भूत संप्रदाय प्रवर्तकं करुणार्णवमीडेतं रमणाख्यमहं महा। பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்த கிருதிகளிலேயே ரொம்ப சிறந்ததும் பூர்ணமுமாக இருக்கிற கிருதி உள்ளது நாற்பது. இந்த கிருதியை பகவான் நமக்கு கொடுக்கறதுக்கு பகவான்கிட்ட நிசங்கல்பமா சங்கல்பமே இல்லாமல் அகண்டமாக அத்வயமாக பூர்ணமாக இருந்த அந்த பரபிரம்ம வஸ்துவில் ஒரு அனுகிரக சங்கல்பம் உண்டாகிறதுக்கு பிரார்த்தனை விண்ணப்பம் பண்ணின்றவர் முருகனார் சுவாமிகள். முருகனார் பிரார்த்தனைக்கு தலை சாய்த்து பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தது இந்த அற்புதமான உபனிஷத். இதை இந்த சந்நிதியில் பகவான் உட்கார்ந்த இடத்துல இந்த ஹாலில் உள்ளது நாற்பது நமக்கு கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு அதை இப்படி பண்ணணும் உள்ளது நாற்பது சொல்லணும் அப்படின்னு அதுக்கு சங்கல்பம் பண்ணினது பகவானுடைய பக்தாளில் நம்ம கண் முன்னால் போன வருஷம் வேற இருந்து பகவானோட ஜெயந்தி அன்னைக்கு பகவான் சமாதியில் மூணு பிரதட்சிணம் பண்ணி ஆண்டாள் மாதிரி பகவான் சந்நிதியில் உடம்ப விட்ட கனகம்மா போன வருஷம் இங்கே இருந்தா. அவ அவா சங்கல்பந்தான் இங்கே இப்போ உள்ளது நாற்பது சொல்கிறதுங்கிறது தொடர்ந்து நடக்கிறது. போன வருஷம் ஆரம்பித்தோம், இது ரெண்டாவது வருஷம். போன வருஷம் எவ்வளவு பாட்டு சொன்னேன் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அஞ்சு பாட்டுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எவ்வளோ அஞ்சு? அஞ்சுன்னா ஆறாவது பாட்டு இப்போ வரணும். உலக ஐம்புலன்கள் ஒரு இந்த உள்ளது நாற்பது சம்ஸ்கிருதத்தில் சத்தர்சனம் அப்படின்னு காவியகண்ட கணபதி முனி விவர்த்தனம் பண்ணியிருக்கார், மொழிபெயர்த்திருக்கார். சம்ஸ்கிருதத்திலேயே லக்ஷ்மண சர்மா ரமண ஹிருதயம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கார். பகவானே இந்த உள்ளது நாற்பதை தெலுங்குலேயும் மலையாளத்திலையும் மொழிபெயர்த்திருக்கு. உள்ளதுங்கிற தூய வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். சத்தியம், ட்ரூத். நம்ம இங்கிலீஷில் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் வந்து பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்களாம் பையன் முன்னால் உட்கார்ந்துட்டுருக்கீள், நான் உங்களை பார்த்துட்டுருக்கேன். இதை ட்ரூத் அப்படின்னு சொல்லலாமா? இதை வேணுமானால் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம், ட்ரூத்னு சொல்ல முடியாது. ரெண்டு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் நாம், ஃபேக்ட், ட்ரூத். அந்த ஃபேக்ட்டுங்கிறது இந்திரியங்களுக்கு புலன்படுறது, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், மறைஞ்சு போயிடும். அதுக்கு தான் வியாபாரிகம் அப்படின்னு சொல்கிறது, வியாபாரிக சத்தியம் அப்படி. ஆனால் இது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும், அனுக்ஷணம் பரிணமிச்சுட்டே இருக்கு. உலகத்தில் பரிணாமம் இல்லாமல் இல்லை, எல்லாம் பரிணமிச்சுருக்கு. எதுக்கு பரிணாமம் இருக்கோ, எதுக்கு ஒரு பிகினிங் இருக்கோ, ஒரு எண்ட் இருக்கோ, அது நடுப்பில் தோன்றினாலும் உண்மையல்ல. ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ஒரு ரீசனிங். எதுக்கு பிகினிங் இருக்கோ, எதுக்கு எண்ட் இருக்கோ, அது நடுப்பில் உன் திருஷ்டியில் இருந்தாலும் அது உண்மையாக இருக்க முடியாது. ஆதவ் அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. ஆதியிலையும் இல்லை, அந்தத்திலையும் இல்லை, வர்த்தமானத்தில் தோன்றுறது. வர்த்தமானத்தில் தோன்றினாலும் நிகழ்காலத்தில் தோன்றினாலும் அது உண்மை அல்ல அப்படின்னு கௌடபாதாச்சாரியர் சொல்கிறார். இதெல்லாம் நாம் மனனம் பண்ணி பார்த்துக்கணும். எல்லாத்த பற்றியும் இதை தெரிஞ்சுட்டு தான் தியானம். தியானம்னாக்கா வேதாந்தத்தில் மனனம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த உடம்பு, என்னோட இந்த சரீரமே கொஞ்சம் வருஷம் முன்னாடி இல்லை, இனிமே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போகிறது இல்லை. இப்போ ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் இப்போ இருந்துட்டுருக்கு. கௌடபாதாச்சாரியார் சொன்ன அந்த ரீசனிங்கை நாம் உபயோகப்படுத்தினோமானால் கொஞ்ச காலம் முன்னால் இந்த உடம்பு இல்லை, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த உடம்பு இருக்க போகிறதில்லை, இப்போ இருக்கிற போல தெரிஞ்சதானாலும் உண்மையில் இல்லை அப்படின்னு. இது யுக்தியில், யுக்தி அப்படின்னா ரீசனிங். யுக்தியில் நமக்கு புரியறது, லாஜிக்கலி நமக்கு புரியறது. பகவான் வாழ்க்கையிலையும் நமக்கு புரியறது. பகவான் வாழ்க்கையில் பார்த்தோமானால் உடம்பில் அந்த கேன்சர் வந்து, சார்கோமா வந்து, இன்டென்ஸாக இருக்கிற டைம்லையும் உடம்பு எங்கே இருக்குவோ அப்படின்னு பகவான்கிட்ட வந்து பக்தாலெல்லாம் வேண்டின்றாம். பகவானோட தங்கை அலமேலுவத்தையை விட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லிண்டா, கொஞ்சம் குணம் பண்ணிக்கலாமே பகவானே, எங்களுக்காக நீங்கள் சங்கல்பம் பண்ணினால் இந்த வியாதி குணமாயிடும். அதுக்கு பகவான் சொல்லித்தான், அலமேலு நீ என்ன சொல்கிற, முதல்ல இந்த உடம்பு இருக்குன்னு நான் நினச்சிக்கணும், இந்த உடம்பில் கைன்னு ஒன்று இருக்குன்னு நான் நினச்சிக்கணும், அந்த கையில் குணமாகாத ஒரு வியாதி வந்திருக்கு நான் நினச்சிக்கணும், அப்புறம் அந்த வியாதி குணமாகணும்னு நான் நினச்சிக்கணும், இவ்வளவும் நினைக்கிறதுக்கு ஒரு மனசுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு, ஒரு சங்கல்பத்துக்கு நான் எங்கே போகிறது, எண்ணத்துக்கு நான் எங்கே போகிறது, தன் நிலையை விரித்து காட்டித்து பகவான். அப்படின்னாக்கா பகவானுக்கு ரொம்ப நேச்சுரலாக உடம்பை பற்றி இருக்கிற நினப்பு இல்லாமல் இருக்கு. அது பகவான் விஷயம், இல்லைனாக்கா மகர்ஷிகள் விஷயம். நம்ம இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்வார்த்தமாக தான் வந்திருக்கோம். ஸ்வார்த்தம் அப்படின்னாக்கா தமிழில் என்ன சொல்ல, ஸ்வயநலம் இல்லையா. ஸ்வயநலம்ங்கிறது ஒரு தப்பான வார்த்தை அல்ல, ஸ்வயநலத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கிறோங்கிறதுல தான் தப்பு சரி இருக்கே தவிர, ஸ்வயநலம் இல்லாமல் யாருமே லோகத்தில் கிடையாது. சர்வதா ஸ்வார்த்தம் சம்பாதையே புத்தா அப்படின்னு தான் சொல்கிறது. எப்படியாவது ஸ்வயநலத்தை சாதிச்சுக்கணும். ஸ்வயநலம்ங்கிற வார்த்தையிலே என்ன இருக்கு, தனக்கு எது நலமோ, தனக்கு எது நன்மையோ, தனக்கு எது ஹிதமோ அதை பண்ணிக்கணும். தனக்கு பிரியம் பண்ணிக்கிறது வேற, ஹிதம் பண்ணிக்கிறது வேற. எனக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் கையில் இருக்கிற பொருளை நான் எடுத்துட்டேன்னால் எனக்கு பிரியமாக இருக்கும், ஆனால் ஹிதமாக இருக்காது. எனக்கு நலமாக இருக்கணுமானால் எனக்கு எது நலமோ அது எல்லாருக்குமே நலமாக இருக்கணும். இப்போ இங்கே நாம் ஸ்வயநலம்ங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். ஸ்வயநலமாக இல்லாமல் யாருக்கும் இருக்க முடியாது. பகவான் சரீரத்தில் அப்படி ஒரு வியாதி இருந்தும் சரீரம் இல்லை அப்படின்னு இருந்தது. பகவான்கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், பகவானே உங்ககிட்ட நாங்கள் பார்க்குறோம், உபனிஷத்தெல்லாம் சொல்கிறது ஆத்மாவை உணர்ந்தவனுக்கு தேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. தேகம் இல்லாத உணர்வு நிலையிலேயே சகஜ நிர்விகல்ப சமாதி நிலையிலேயே ஞானி இருப்பன் அப்படின்னு உபனிஷத்துலாம் சொல்கிறது ஞானிகள் சொல்கிறா. உங்களையும் நாங்கள் பார்க்குறோம், ஆனால் தேகம் இல்லாத நிலைங்கிறது எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலையே பகவானை, எங்களுக்கு எப்படி சாதிக்கும் அப்படின்னு கேட்குறது. பாடிலெஸ்னஸ் அதுதான் வார்த்தை. டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி பார்த்தேன்னா அதில் வருது. பகவான் அதுக்கு கொடுக்குற பதில், பாடிலெஸ்னஸ் இஸ் ஏ ஃபோர்கான் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறது பகவான். அந்த வார்த்தை நமக்கு சாதாரணமாக புரியாது. பகவானோட டாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை பூரா மனனம் பண்ணிகிட்டே இருக்க இருக்க இருக்கத்தான் நமக்கு தெளிவு வரும். பாடிலெஸ்னஸ் இஸ் ஏ ஃபோர்கான் கன்க்ளூஷன் அப்படின்னு பகவான் அப்படி பட்டுன்னு பாம்பு போட்டுவிட்டு அப்படி இருந்துடும். எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட்ரி அதெல்லாம் பரத்தியார் வேலை, அதெல்லாம் தனக்கு கிடையாது. உபனிஷத் ரிஷிகள் எப்படி மந்திரத்தை மாத்திரம் வெளிவிட்டு அவ அடங்கி விட்டாலோ அந்த மாதிரி அப்படி சட்டுன்னு வெளியில் விட்டுட்டு அப்படி இருந்துடும். தேகம் இல்லா தன்மை என்பது நம்ம சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரியமான மொழிபெயர்ப்பு பண்ணினோமானால் பூதவஸ்து விஷயம் அப்படின்னு, அதுதான் சாஸ்திரியமான வார்த்தை பூதவஸ்து விஷயம். பகவான் உபயோகப்படுத்தின வார்த்தை நடந்து முடிந்த கதை. தேகம் இல்லாத தன்மை என்பது நடந்து முடிந்த கதை அப்படின்னு பகவான் சொல்லி நிறுத்தி நிறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை வச்சுட்டு அப்படியே உட்காரணும் நாம. பகவான்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், நமக்கு தேகம் இருக்குது, தேகத்தோடு கஷ்டங்கள் இருக்குது,
சம்சாரம்னா அவ்வளவுதான், என்னோட தேகம் என்னோட தேகத்தோட கஷ்டம், எனக்கு யாரை யாரை பிடிக்குமோ அவளோட தேகம் அவ தேகத்தோட கஷ்டம், இதைதான் நாம சம்சாரம்னு சொல்றோம். இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணாமல் இருக்கிறத்தோளம் டைம் நாம என்னதான் தியானம் பண்ணினாலும் என்னதான் புஸ்தகம் படித்தாலும் என்னெல்லாம் எக்ஸ்டசியெல்லாம் நமக்கு வந்தாலும் லைட்டு தெரிஞ்சாலும் ஜோதி தெரிஞ்சாலும் திருப்பி நான் சன்னி இந்த சம்சாரத்துக்குள்ளே தான் வந்தாகணும். என்னுடைய தேகம், அந்த தேகத்திலேருந்து ஏற்படக்கூடிய மிருத்யு வியாதி ஜரா ஜென்மாங்கிறது நடந்து முடிஞ்சிடுது. என்னுடைய தேகம் அது மாதிரி பிறத்தியார் சரீரம் நான் பார்க்குறேன். இந்த சரீரத்திலேருந்து ஏற்படக்கூடிய துன்பம், இந்த துன்பத்தை யாரு நன்னா விசாரம் பண்ணி விவேகத்தினால டிஸ்கிரிமினேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்குள்ள வரக்கூடிய ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், நீங்க ஒரு போட்ல போறேன் நடுக்கடல் வரை போயிட்டேள், அதுக்கப்புறம் போட் கேடு வந்துடுத்து, அதுக்குள்ள அங்கங்க ஓட்ட உள்ள தண்ணி ஏறுறதுன்னா நீங்க எப்படி நிம்மதியா இருப்பேளா? எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு தவிப்போமே, நமக்கு சொல்யூஷன் எதுவும் தெரியாட்டா கூட தவிப்போமே. அங்க நமக்கு ஒன்றும் சொல்யூஷன் தெரியல, நடுக்கடல தான் மாட்டின் இருக்கோம், போட்டு ஓட்டையா இருக்கு, உள்ள தண்ணி வர்றது, கேடு வந்து போயிடுத்து போட்டு, என்ன பண்ணணும்னு தெரியல. அண்ட் லாஜிக்கலி பார்த்துதானா பக்க சொல்ற ஒரு வழியும் கிடையாது. அப்படி இருந்தும் இருக்கிற கடவுளை எல்லாம் கூப்பிட்டு எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு பார்த்து தவிப்போமே. அந்த மாதிரி லாஜிக்கலி பார்த்தா நமக்கு தெரியறது உடம்புல மாட்டின் இருக்கோம், இதில் இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் நம்மளை தாக்கிறது, இந்த துன்பத்திலேருந்து வெளியில் வர வழி தெரியலை. அப்படி வழி தெரியலேன்னு தவிக்கிற போது நமக்கு ஒரு சின்ன ஒரு வெள்ளிக்கீற்று என்னன்னாக்கா, மகான்கள் வந்து சொல்கிறா வழி இருக்கு அப்படிங்கிறா, பயப்படாதே அப்படின்னு. விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் சொல்கிறார், மா பைஷ்ட வித்வன் தவநாஸ்தி அபாயகா சம்சார சிந்தோஹோ தரணே அஸ்தி உபாயகம் ஏனைவ யாத்தாகா யதயோஸ்ய பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி. குழந்தே பயப்படாதே, வித்வன் அப்படின்னு கூப்பிடுறார். ஏன்னா நீ எதை பார்த்து பயப்படணுமோ அதை பார்த்து பயப்படுறவனுக்கு பேர் தான் வித்வான். நம்ம சம்சாரத்தை பார்த்து பயப்படலை, லௌகிகத்தை பார்த்து பயப்படலை, பகவானை பார்த்து பயப்படுறோம். குழந்தைகளை சின்னத்திலேயே சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு பயப்படுத்துகிறோம், லௌகிக விஷயங்களை பார்த்து பயப்படுறோம், பயப்படலை, ஞானத்தை பார்த்து பயப்படுறோம். அபயே பயதர்ஷினா, எதை பயப்படக்கூடாதோ அதை பார்த்து பயப்படுறோம். எதை பார்த்து பயப்படணுமோ அதை பார்த்து பயப்படுறவனுக்கு பேர் தான் விவேகி. அந்த மாதிரி ஒரு விவேகத்தோட இந்த சிஷ்யன் குருநாதர்கிட்ட கேட்குறார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை கரையேற்றுங்கோ, எனக்கு வழி இருக்கா? அப்போ குரு சொல்கிறார், மா பைஷ்ட வித்வன் பயப்படாதே, தவநாஸ்தி அபாயஹா, உனக்கு எந்த அபாயமும் கிடையாது. ஐயோ இந்த கடல் கரை காணா கடலாக இருக்கே, எப்படி வெளியில் வரப்போகிறேன், இந்த துக்கத்துக்கு எங்கே ஒரு எண்டு வரப்போகிறது, எங்கே ஒரு கம்ப்ளீஷன், எங்கே பார்த்தாலும் துக்கம் இருக்கே, எல்லாருக்கிட்டையும் இருக்கே துன்பம், இதுலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு கேட்குறத சம்சார சிந்தோகோ தருணே அஸ்தி உபாயா, உபாயம் இருக்குப்பா. நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்ச உபாயமா? நான் கண்டுபிடிச்சது இல்லை. ஏனைவ யாதாகா யதயோசிய பாரம், எவ்வளவோ மகான்கள் ரிஷிகள் நடந்து போன ஒரு ராயல் ரோடு, எவ்வளவோ ரிஷிகள் நடந்து பூர்வ சூரிகள் நடந்து போன ஒரு ராயல் ரோடு இருக்கு, தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி, அந்த வழியே நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு. அப்படி சொல்றதுக்கு தான் குரு பயப்படாதேன்னு சொல்ல. ஒரு சாதா வியாதியோட ஹாஸ்பிட்டல்ல போனாலே டாக்டர் பயப்படாதேன்னா நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதனால்தான் பகவான் வந்து அருணாச்சலேஸ்வரரை குருவா எடுத்துட்டு அக்ஷரமண மாலையில சொல்ல, அஞ்சல் என்றே அருள் அருணாச்சல அப்படின்னு, அஞ்சல் என்றே அருள் அருணாச்சல, பயப்படாதேன்னு சொல்லு அருணாச்சலாங்கிறார். எங்க பார்த்தாலும் துன்பம் இருக்கே, பயப்படாதே, நீ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன்னா நான் அப்படி அஞ்சாம இருந்துடுவேன், நிம்மதியா இருக்கும். அந்த துன்பம் முன்னால் யாருக்கு தெரியறதோ, துன்பத்துக்கு ஒரு எண்ட், ஒரு கம்ப்ளீட் ரிலீஸ், துக்கத்துலேருந்து சாரோவிலேருந்து ஒரு கம்ப்ளீட் ரிலீஸ் இருக்குதுன்னு யார் நம்புறானோ, அந்த நம்பிக்கையும் மூட நம்பிக்கை இல்லை, இட் கம்ஸ் ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ். என்னாக்கா, நம்மளை விட பெரிய ரிஷிகள் ஞானிகள் அதை பார்த்துருக்காங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, நம்மளை தெரியாமே ஏதோ ஒன்று உள்ளேந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறது. ஒரு வெஸ்டர்ன் பாயிட், ஒரு இங்கிலீஷ் பாயிட்டே சொன்னார், இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்படின்னார் அவர், அவரோட ஒரு ஒர்க். ஏன்னா எந்த உலகத்தில் பிறந்தவாளுக்கும் எந்த ராஜ்யத்தில் பிறந்தவாளுக்கும் அவளை தெரியாமல் எங்கேயோ ஒரு கான்செப்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி இருக்குது. அது வந்து புத்தியிலேருந்து வரல, உள்ளே இருக்கிற பொருளே சொல்கிறது, நீ அமிர்த ஸ்வரூபம், மரணமில்லா தன்மை எங்கேயோ உள்ள ஊறி ஊறின்னு இருக்கிறதுனால நாம் அதுக்கு விரும்புகிறோம். அந்த ஒரு நிலை நமக்கு வந்துடுத்தானால் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், அந்த நிலையில் நான் என்ன பண்ணணும், அந்த நிலையில் தான் நமக்கு ஒரு மகானோட தரிசனம், வேதாந்த ஸ்ரவணம், இல்லை பகவான மாதிரி ஒரு பூர்ண புருஷரை பார்க்க கிடச்ச அந்த சந்நிதியில் இருந்துடுத்தினாலே போகிறோம். அந்த உபதேசம் எங்கேயோ நம்ம காதில் விழுந்துடுத்தானால் நமக்கே ரெக்கக்னிஷன் உள்ள உண்டாகிறது. நம்ம கழுத்தில் போட்டுருக்கிற மாலையே எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு தேடி, யாரோ கழுத்துலையே இருக்கேன்னு காட்டி கொடுத்தா இங்கேயே இருக்கே அப்படின்னு பார்த்த க்ஷணத்திலேயே இருக்குங்கிற அனுபவம் வரா மாதிரி, குரு உபதேசம் பண்ணுற க்ஷணத்திலேயே நம்ம தேடக்கூடியதான அந்த பூர்ணத்துவம், முக்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம். முக்தினா என்ன? அவித்யா நிவர்த்தி தான் முக்தி. முக்தின்னு ஏதாவது ஒன்று அடையிறதுக்கு இல்லை, வெளியிலேருந்து ஒன்று அடைஞ்சால் அது பூர்ணமாக இருக்காது. பகவான் கோஸ்பல் ஆஃப் ரமண மகர்ஷியில் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒருத்தர் கேட்குறார், கிரகஸ்தர்களுக்கு ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், ஆத்ம ஜானத்துக்கு கிரகஸ்தன் சன்னியாசின்னு பேதம் கிடையாது, சரீரத்தை வச்சுன்னா ஒருத்தன் சன்னியாசியா ஒருத்தன் கிரகஸ்தனா அப்படிங்கிற கேள்வியே ஏற்படுறது. தன்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு யாரு நாடி, நான் தேகம் அல்ல, தேகத்திலேருந்து அந்நியமாயிருக்கிற உணர்வுங்கிற போதம் யாருக்கு உண்டாகிறதோ அவன் விமுக்தன். இதை சொல்லி பகவான் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறது, ஆத்ம சாட்சா்காரங்கிறது வந்து ஒரு அடைய வேண்டிய ஒரு நிலை இல்லைப்பா, அது இப்போ இல்லாமல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு இன்சிடெண்டாக இருந்ததானால் அது இன்றைக்கி இல்லாததுனாலேயே ஃப்யூச்சரில் வந்தால் போயிடும். புரியறதா? இது மனசினால் புரிஞ்சுக்கப்படாது, மனசுக்கு இதை பிடிச்சிக்க முடியாது. பகவானுடைய இந்த இந்த லாஜிக்கெல்லாம் பகவத் பாதால் பாஷ்யத்தில் பார்த்தோம்னா ரொம்ப டிஸ்கஸ் பண்ணின அப்புறம் தான் அதுக்கு வருவா. பகவான் சட்டுன்னு அப்படி ஏப்பம் விடுற மாதிரி வெளியில் விட்டுருது அந்த இந்த பர்ஃபெக்ட் லாஜிக்கு. ஞானம் என்பது எப்பவோ ஃபியூச்சரில் அடைய வேண்டிய ஒரு நிலையாக இருந்ததானால் அது நித்தியமாக இருக்காது. ஸ்வரூபம் நித்திய சித்தமாக இருக்கு, நித்திய சித்தமாக இருக்கக்கூடிய தன்னுடைய நிலையை கவனக்குறவனால் தனக்கு நஷ்டமாயிடுது. இப்பவும் அதுதான் இருக்கு, இருக்கிறது அதுதான். அந்த இருக்கக்கூடிய வஸ்துவை கவனிக்காம, மூக்கிலேயே வச்சுருக்கிற கண்ணாடியை கவனிக்காம கண்ணாடிக்குள்ளாலேயே கண்ணாடியை தேடுவோம். கண்ணாடி போட்டுருக்கிறவாள் எப்போவாவது ஒருக்கா பண்ணுவான் அந்த மிஸ்டேக். கண்ணாடியை போட்டுண்டே கண்ணாடியை தேடிகிட்டே இருப்போம், அப்புறம் நம்மளே நம்மளை பார்த்து சிரிச்சுப்போம், கண்டுபிடிச்சிட்டோம்னா ஐயே அப்படின்னு சிரிச்சு. இதுதான் பகவானோட அந்த ஐயே அதிசுலபம் இருக்கும் இல்லையோ, அந்த ஐயே வந்து ஷேம் ஷேம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அப்படிதான் அர்த்தம் படும், அது ஷேம் ஷேம். இவ்வளவு சிம்பிளாக இருக்குது, இதை போய் நீ இப்படி போட்டு வட்ட சுற்று சுற்றும் சுற்றி டாக்ஸிலேயே பகவான் நிறைய இடத்துல சொல்கிறது, என்னெல்லாம் யோகம் குண்டலினி அது இது எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறா, அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் சந்தேக தெளிதல்கள் இது எல்லாமா அஹோ மாயே அப்படிங்கிறார் பகவான். ஒரு இடத்துல பெரிய மாயை, இதில் சுட்டின்னா வெளியிலேயே வர முடியாது. ரொம்ப சுலபமாக சித்தமாக இருக்குது வஸ்து, அபரோக்ஷமாக இருக்குது. எஸ் சாக்ஷாத் அபரோக்ஷம் பிரம்ம அப்படின்னு வேதம் உபனிஷத் சொல்கிறது. நீ பிரம்மம் பிரம்மம்னு சொல்கிறீ, அது ஒன்று எங்கேயோ இருக்கிற ஒரு வஸ்து இல்லைப்பா. சாக்ஷாத் அப்படின்னா இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸில் எது அகம் அகம் நான் 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 நான்கிற உணர்வு ரூபமாக சித்தமாக இருக்கோ அது நீ தேடக்கூடிய பூர்ண வஸ்து தான். அதில் அபூர்ணதையே இல்லை, அவனவனோட அஸ்தித்வத்தில் இருப்பு நிலையில் அபூர்ணதையே இல்லை. அருணாச்சல அஷ்டகத்தில் பகவான் இருந்தொளிர் உனை விடு தடுத்திட தெய்வம் இருட்டினை விளக்கெடு தடுத்திடலே கான் அப்படின்னு சொல்கிறது. அந்த இருக்கிற வஸ்துவை இருந்தொளிர் அப்படின்னு பகவான் பேர் கொடுத்தது. ஆனால் அது இருக்கு பிரகாசிக்கிறது. யாருக்கும் உலகத்தில் நான் இல்லை அப்படின்னு அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க முடியுமா? எல்லாருக்கும் அவனவனுடைய அஸ்தித்வம் இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் நான் இருக்கேங்கிற உணர்வு போதம் இருந்துட்டே இருக்கு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டாக ரூமில் உட்காந்துட்டாலும் ஒரே ஒரு விஷயம் நன்னா தெரியறது, ஆம் நான் இருக்கேன். சந்தேகமே வரல, தெளிவாக தெரியறது. அந்த தெரியக்கூடியது பெரிய ஒரு பொக்கிஷம். ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனாலே அதில் கவனம் போகலை. அதை வந்து பகவான் என்ன கூப்பிடுறது, இருந்தொளிர் அப்படின்னு கூப்பிடுறது. இருக்கு தன்னையே தானே தெரிவிச்சுக்கிறது. அதை தெரிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு இந்திரியமோ மனசோ வேண்டாம், தானே தன்னை பிரகாசப்படுத்திண்டு அகம் அகங்கிற அனுபவ ரூபமாக இருக்கு. அனுபவங்கிறது பிரம்மத்துக்கு ஸ்வரூப லட்சணம். இந்த மைக்குக்கு அனுபவம் கிடையாது, மைக்குக்கு தான் மைக்குன்னு தெரியாது, அகங்கிற அனுபவம் மைக்குக்கு கிடையாது, இந்த தூணுக்கு கிடையாது. நம்ம சொல்கிறோம், நமக்கு தெரியறது நான் இருக்கேன்னு இல்லையா. இப்போ உங்களை பற்றி உங்களை நான் நினச்சிக்கணுமானா உங்களோட இந்த ரூபம் இல்லாமல் என்னால் நினைக்க முடியாது. யாரைத்தான் உங்களை யாரைத்தான் நான் நினைக்கணுமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவாள் நினைக்கிற போது இந்த ஃபார்ம் இல்லாமல் என்னால் நினைக்க முடியாது, சரிதானே? ஆனால் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு என்ன நினைக்கணுமானால் என்னோட இந்த ரூபம் வேணும், ஆனால் உங்களுக்கு உங்களையே நினைக்கிறத எந்த ரூபத்தில் நினச்சிக்கிறீர்கள்? எப்பயாவது உங்களோட இந்த ரூபத்தை உங்களால் நினைக்க முடியுமா? வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் மிரர் ஆர் ஃபோட்டோகிராஃப் இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் ஆஸ் அதர்ஸ் சீ யூ? முடியாது. அதானது பிறத்தியார் நம்மளை என்ன என்று பார்க்குறாளோ அப்படி ஒருக்காவும் நம்மளால் நம்மளை பார்க்க முடியாது. பிறத்தியார் நம்ம சரீரத்தை பார்க்குறா, நம்ம சரீரத்தை நமக்கு தெரியாது. பின்ன நமக்கு நம்மளை பற்றி இருக்கிற அனுபவம் என்ன? உண்மையா சொன்னால் ஏதோ இருக்கேன்னு தெரியறது இல்லையா, அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் நம்ம இத்தனை நாளாக அதை பற்றி நினைக்கல. ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நாம் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த தேகம்தான் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். கேள்வி கேட்குறத தான் அப்படி ஒரு டைமென்ஷன் நமக்குள்ளேயே இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபிசிக்கல் ஃபார்ம், ஃபிசிக்கல் ஃபார்மை பற்றி நம்மளால் நினைக்க முடியலை. பின்ன நம்மளை பற்றி இருக்கிற அனுபவத்தோட ஸ்வரூபம் என்ன, அந்த கேள்வியோடு நிற்கணும். இந்த கேள்வியை வச்சுன்னு நிற்கணும், ஆன்சரே கொடுக்கப்படாது. ஏகாந்தமாக உட்காந்து இந்த கேள்வியை நமக்குள்ளேயே வச்சுண்டு, என்னை பற்றி எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன, ஃபார்ம் அல்ல. இந்த ஃபார்ம் பெறத்தி யாருக்கு தான் பிரத்யக்ஷம். எனக்கு எந்த ஒரு அனுபவம் என்னை பற்றி இருக்கோ, உள்ள உணர்வு உள்ளது, பகவான் கொடுத்த வார்த்தை, உள்ளது நாற்பது தொடங்குற போதே கொடுத்த வார்த்தை, உள்ளதளது உள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் எல்லாமே உள்ள 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 14 வாட்டி உபயோகப்படுத்தியிருக்கு பகவான். 14 வாட்டி உள்ள 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 உள்ளன்னு உபயோகப்படுத்தியிருக்கு முதல் பாடல்ல. உள்ளதளது உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளல் எவன். அந்த உள்ள, அந்த உள்ளது, உள்ளதுங்கிறது தான் நம்மளோட அனுபவம். எக்ஸிஸ்ட் ஐ ஆம், இருக்கின்றேன், இருக்கின்றேன் என்ற சைதன்ய கலை அப்படின்னு தேவிகாலோத்தரத்தில் பகவான் மொழிபெயர்த்திருக்கு. இருக்கின்றேன் என்ற சைதன்ய கலை ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், சாநித்தியம், அஸ்தித்வம், எக்ஸிஸ்டன்ஸ், அகமஸ்மிங்கிற உணர்வு ரூபமாக சித்தமாக இருக்கு. அது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. உடம்பு யாருக்கும் அனுபவம் இல்லை. இந்த உடம்பை பற்றி ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியா இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மெக்கானிசத்தை மாத்திரம் ஈஸ்வரன் நமக்குள்ளே வைக்கவே இல்லை. என்னெல்லாமோ சாமர்த்தியம் நமக்கு பகவான் கொடுத்துருக்கார், நம்ம உடம்பை பரத்தியார் பார்க்குற மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கிற ஒரு பவர் மாத்திரம் நேச்சரோ ஈஸ்வரனோ நமக்கு கொடுக்கல. என்ன அது உண்மை இல்லை. நம்மளுக்கு நம்மளை பற்றி இருக்கிற அனுபவம் சச்சிதானந்தம், இருந்தொளிர், இருக்கின்றேங்கிற அனுபவம் பிரகாசிக்கிறது. அந்த இருந்து பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவை விட்டு வெளியில் ஒரு தெய்வத்தை தேடுறான் இவன். அதுக்கு பகவான் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தனுக்கு இருட்டு பார்க்கணும்னு ஆசை. யார்கிட்டயோ கேட்டார், பகல் வேளையில் எங்கே இருட்டு இருக்கு, ஒரு குகையை காட்டி கொடுத்து இந்த குகைக்குள்ளே இருட்டு இருக்கு. இவன் அந்த இருட்டை பார்க்க கையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டார்ச் எடுத்துன்னு அந்த ரூம்குள்ளே போகிறானோ, எனக்கு இருட்டு தெரியுமோ. ஏன்னா இவன் உலகத்தில் எந்த பொருளையும் லைட்டினால தான் பார்க்குறான், இருட்டையும் லைட்டை வச்சுட்டு பார்க்கணும்னு போனான்னா லைட்டு தான் தெரியறது. அவன் சொல்கிறான், இந்த ரூமில் இருட்டே இல்லையேங்கிறான். எப்படிப்பா இருட்டு இருக்கு, உன் கையில் லைட் இருக்கே. அந்த மாதிரி உலகம் இருக்குது, வெளி வஸ்துக்கள் இருக்குது, வெளியில் தெய்வம் இருக்கான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான். ஏன்னு சொல்கிறான்னா, இவன் இருக்கிற பொருள், இவன் பார்த்தானா எல்லாம் இருக்கும். இவன் எதை பார்க்குற போது இவனோட உண்மையை அதில் பிரகாசப்படுத்திட்டு தான் பார்க்குறான். கண்ணாடியை பார்த்து குழந்தை சொல்கிறது, கண்ணாடியில் ஒரு பாப்பா இருக்குது அப்படின்னு குழந்தை சொல்கிறது. அம்மா சொல்கிறா, இல்லைப்பா நீ அங்கே நீங்கினா இருக்காது, இந்த குழந்தை நீங்கிது. இப்போ பாரு இல்லை அப்படிங்கிற அம்மா, எங்கே பார்க்கட்டும் அப்படின்னு பார்த்து தானே திருப்பி இருக்கும். பிரகிருதியில் இருக்கான்னு பார்த்தா இருக்கு, இல்லையான்னு பார்த்தா இல்லை. இல்லைங்கிறது ஒத்துக்க தான் வேணும். நாம் பார்க்குற போது பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்கும். தன்னை விட்டு வெளியில் ஒரு பொருளை தேடுறவனுக்கு பூர்ணமான ஒரு நிம்மதி, சாந்தி, நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட் ஏற்படாது. பகவானுடைய அடியார்களில் தொண்ணூற்றி 95-96 வரை இருந்த ஒரு பக்தர் அண்ணாமலை சுவாமி. அண்ணாமலை சுவாமி ஆசிரமத்தில் சமையல் கட்டெல்லாம் அவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் மேல் பார்வை பார்த்து நடந்தது. அவர் எழுதின அவரோட புஸ்தகம் படித்தோன்னா, குருகுலவாசம்ங்கிறது பகவான்கிட்ட இருக்கலைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அவளையெல்லாம் எப்படி பகவான் வழி நடத்தியிருக்கு. இங்கே வந்தவரை 16 வருஷத்துக்கு தியானம் பண்ணவே பகவான் விடலை. அவர் தியானம் பண்ணணும்னு நினச்சா கூட பகவான் விடாது. அவர்கிட்ட அந்த கட்டிடம் கட்டினியா, இந்த கட்டிடம் கட்டினியா, அது இப்படி பிளான் பண்ணு, அப்படி பிளான் பண்ணு. அண்ணாமலை சுவாமியே சொல்கிறார், எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுத்து, பகவான்கிட்ட யார் யாரோ வந்து ஆத்ம வித்தியெல்லாம் கேட்குறா, தியானம் பண்ணுறா, என்னை பார்த்தா பகவான் கட்டிடத்தை பற்றி பேச தொடங்கும். அண்ணாமலை சுவாமி ஒரு நாளைக்கு பகவான்கிட்ட கேட்கவும் கேட்டுவிட்டான், என்ன பகவானே எல்லாரும் தியானம் ஞான விசாரம் எல்லாம் பேசுகிறான், என்னை பார்த்தா பகவான் வந்து கட்டிடத்தை பற்றியே பேசுகிறதே. அதுக்கு பகவான் சொல்லித்தான், என்ன பண்ணுறது ஓய், உம்மை பார்க்குறதையே கட்டிடம் நடந்து வரா மாதிரி இருக்கு அப்படின்னு. அவர் அவருக்கு அந்த வாசனை பிராரப்தம் இருக்குது, தீந்து போனமோ இல்லையோ, அதனால் தியானம் பண்ணவே விடலை, விசாரமெல்லாம் பண்ண விடலை. ஏன்னா அந்த தியானம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. யாருடைய மனசில் விஷய வாசனை இருக்கோ அவா தியானம் பண்ணக்கூடாது. தியானம்ங்கிறது எல்லாருக்கும் நல்லதல்ல. நம்ம பொதுவாக நினச்சிட்டுருக்கோம் தியானம் எல்லாரும் பண்ணணும்னு நினச்சிக்கிறோம். ஆயுர்வேத கிரந்தத்திலேயே ரோகத்துக்கு ஒரு காரணமாக கூட சொல்லியிருக்கதை. ஏன்னா இவனுக்கு ரோகியாக இருந்தானா, ரோகத்தை பற்றி இவன் மனசில் அன்கான்ஷியஸ் தாட் வருமானால், இவன் தியானம் பண்ணினால் அவன் ரோகம் அதிகமாகும். அதனால் தியானம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. தியானத்துக்கும் அவனுக்கு சமயமாகிற போது, வாசனாட்சயம் வரபோது தானாக ஏற்படக்கூடிய சிலிண்டர் காலி ஆகிடுதுன்னா எப்படி கேஸ் தானாகவே ஆஃப் ஆகிடுமோ, அந்த மாதிரி உள்ள வாசனாட்சயம் வர இவன் மனசு தானாகவே விஸ்ராந்தியாகி சாந்தமாய் அடங்கணும். வாசனாட்சயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் இவர் வந்து முதல்ல தியானம் பண்ணவே பகவான் ஒட்டாது இவரை. அப்படி மெதுவாக அவரை வழி நடத்திட்டு போய் ஒரு டைமில் தான் பகவான் சொல்லித்தான் பலாக்கூத்தில் போய் இருக்க. பலாக்கூத்துனா இங்கே புதுசாக வந்திருக்கதான், ஆசிரமத்துக்கு பின்பக்கம் இருக்கிற இடம். அங்கே போய் இருக்கன்னா எங்கே இருக்க தெரியல. அங்கே போனார் பகவான் வார்த்தை, அங்கே போனார், யாரோ இடம் கொடுத்தா இருந்தார். முதல்லலாம் ஆசிரமத்தில் வந்து கொஞ்சம் பகவானை பார்த்துண்டு எப்போவாவது சாப்பிட்றது அப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பகவான் சொன்னார், நாம் அங்கே வரபோது பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு, பகவான் நடக்க வரபோது அந்த அங்கேயே பார்த்துக்கலாம். அதனால் பகவான் நடக்க வர சமயத்தில் பார்க்குறதுக்கு நின்றுட்டு இருப்பறாம். ஒரு ஸ்டேட்டுக்கு அப்புறம் பகவான் அந்த பக்கம் நடக்க போகிறதையும் நிறுத்தி நிறுத்து. அப்படின்னா பகவானை ஃபிசிக்கலி பார்க்குறதுங்கிறதும் கிடைக்காமல் போயிடுத்து. ஒரே தாபம் அவருக்கு, தாங்க முடியலை தாபம். தேடி பிடிச்சி எங்கேயோ பகவானை பார்த்து பகவான்கிட்ட கேட்டிருக்கார், பகவானே இப்போ அந்த திருமேனி பார்க்கக்கூட எனக்கு கிடைக்கலையே, அந்த ரூபத்தை பார்க்கக்கூட எனக்கு கிடைக்கலையே. பகவான் சொல்லித்தான், இவர் பகவானை பார்க்கணும் ஆசைப்படுறார் தப்பான்னா. சில பேரெல்லாம் பகவான் தன் பக்கத்துலேருந்து போகவே விடாமே வச்சுட்டு இருந்திருக்கு. இவரை பலாக்கத்தில் போய் இருன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை பார்க்க வராதே, நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தானும் போகாமல் எடுத்து. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டில் இவர் பகவானை பார்க்க கிடைக்கலையே அப்படின்னு கேட்குறத வாஸ்தவமாக சாதாரணமாக பேசணும், பதில் கொடுக்கணும். நீ என்ன நாஸ்திகனா அப்படின்னு கேட்டுதான் பகவான். நீ என்ன நாஸ்திகனோ அவர் சொல்கிறார், எனக்கு ஒரே ஷாக் எடுத்து, நான் பகவானை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு என்னை பார்த்து நாஸ்திகனா அப்படின்னு பகவான் கேட்குறது. நாஸ்திகனுக்கு டெஃபினிஷன் ஹையர் லெவலுக்கு போக போக டெஃபினிஷனே சேஞ்ச் ஆயிடுது. வெளியில் வந்து கடவுளை நம்பாதவன் நாஸ்திகன், வேதத்தை நம்பாதவன் நாஸ்திகன், கடவுளை நம்பாதவன் நாஸ்திகன், பக்தி பண்ணாதவன், அதெல்லாம் அந்த ஒரு லெவலில். ஞான லெவலுக்கு வந்துடுத்துன்னா பகவான் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கறது, தன்னை விட்டு வெளியில் ஒரு பொருளை பார்க்கணும்னு எவன் ஆசைப்படுறானோ அவன் நாஸ்திகன். திதிர்க்ஷா அப்படிங்கிறது பகவானை பொறுத்தவரை நாஸ்திக லட்சணம். வெளியில் எதையோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னு, தன்னை விட்டு வெளியில் ஒரு மனசை வெளியில் விடாமல் தன்னிலையிலேயே நிறுத்தணும் தன் உணர்வு. ஏன்னா எப்பவும் நித்தியமாயிருக்கிற வஸ்து ஆத்மாதான். உலகமும் மறைஞ்சு போயிடும், வெளியில் நாம் பார்க்குற ரூபம் குருவோடோ தெய்வத்தோடோ ரூபமும் மறைஞ்சு போயிடும், நம்மளோட சரீரமும் மறைஞ்சு போயிடும், நம்ம மனசில் வரக்கூடிய இமோஷ்னல் ஸ்டேட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும், போக்கு வரவு இல்லாமல் நித்திய நிரந்தரம் இருக்கக்கூடியது. இதுக்கெல்லாம் சாட்சியாக இதெல்லாம் வந்து போகிறதையும் மாறுபடாமல் இருக்கிற அந்த ஸ்க்ரீன், சினிமா மறைஞ்சு போனாலும் ஸ்க்ரீன் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்க்ரீன் மாதிரி அந்த உணர்வாக நித்தியமாக போதஸ்வரூபமாக அஸ்தித்வமத்திரமாக இருக்கக்கூடிய இருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கே, அது மாத்திரம்தான் போக்கு வரவு இல்லாமல் இருக்குது, அன்கரப்டடாக இருக்குது, அசங்கமாக இருக்குது. அந்த உணர்விலை கவனத்தை திருப்பி விடுறது தான் வாழ்க்கை பூரா பகவான் பண்ணிட்டு இருந்த வேலை. நம்ம மறந்து வெளி கிளம்பி விடுவோம், திருப்பி அந்த பக்கமே அங்கே பார், அந்த உணர்வை கவனி, ஸ்வரூபத்தை கவனி, அந்த ஸ்வரூபத்தில் கவனத்தை திருப்பி விட்டுட்டே இருக்க. அப்படி அந்த கவனத்தை ஸ்வரூபத்தில் திருப்பி விட்டோமானால் அந்த இருந்து ஒளிர் இருந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த உள்ள வஸ்து சச்சிதானந்தம், புதுஷாக ஒரு அனுபவம் இல்லை, நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அதுவும் ரொம்ப ஆச்சரியம். பகவானை பொறுத்தவரை நம்ம அஞ்ஞானிகளே இல்லை, நம்மளாம் ஞானிகள் தான். நீங்கள் பிரிட்டன் பண்ணுறீர்கள் அப்படிங்கிறார் பகவான், அஞ்ஞானி மாதிரி நீ நடிக்கிற, ஏன்னா நீ பூர்ண வஸ்துவாக தான் இருக்க. அபூர்ணத்துவம் எங்கேருந்து வரும்? சூரியனில் இருட்டு நிற்க முடியுமா? என்ன சூரியனில் எப்படி இருட்டு நிற்க முடியும்? அந்த மாதிரி ஆத்மாவில் அஞ்ஞானம் நிற்கவே முடியாது, ஸ்வரூபத்தில் அஜ்ஞானம் நிற்கவே முடியாது. வெளியில் எந்த பொருள்கிட்டையும் பற்றிக்காதே அப்படின்னு சொன்னால் நம்ம அதை டெலிபரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணுமா? என்ன எந்த பொருள்கிட்டையும் பற்றிக்காமல், அதுவும் வேண்டாம். பற்றிக்காமல் இருக்கிறது நம்ம ஸ்வரூபம் தெரிஞ்சுன்னு விட்டா போகிறோம். ரொம்ப மிஸ்ட்ரி, சாதாரண ஜனங்களை கவனித்தா கூட இந்த லட்சணங்கள்லாம் இருக்குது. அஜ்ஞானங்கிறது எங்கேயோ சர்ஃபஸில் தூளி மாதிரி கிடக்கிறதே தவிர எல்லாரும் ஞானஸ்வரூபிகளாக தான் இருக்கான். ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கலாம், நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இல்லை, ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான குழந்தை அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அந்த குழந்தையை பிரிஞ்சு இருக்க முடியலையே, வச்சுப்போம் கொஞ்சுவோம், சரி உனக்கு ரொம்ப பிடிச்சதை அதை வச்சுருந்தே இரேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் போய் விளையாடு அப்படின்னு அனுப்பிவிடும். அந்த குழந்தைய தான் ரொம்ப பிடிச்சதை வச்சுட்டே இருக்கிறதானே 24 மணி நேரம் போய் விளையாடு அப்படின்னு அனுப்பிவிடுறோம். ஏன்? உள்ளே இருக்கிறவனுக்கு தனிமை வேணும், அது ரெண்டாவது ஒரு பொருளை ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்காது, விளக்கிவிடும். பார்த்தோம்னா ஞானம்ங்கிறது ஒரு அடைய வேண்டிய ஒரு நிலை இல்லை, நமக்குள்ள அதான் பகவான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை வந்து தேர்ந்து இருத்தல், சித்தமாய் உள்ள பொருளை தேர்ந்து இருத்தல் சித்தி, பிரசித்தி எல்லாம் சொப்பனமா சித்திகளே. இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது அட்டைன் பண்ண வேண்டிய ஒரு சித்தி இல்லை, ஆல்ரெடி உனக்கு இருக்கக்கூடிய ஒரு சித்தி. சித்தினாலே என்ன ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நினச்சிக்கிறோமே, நம்ம எல்லாருக்கும் இருக்குது, நம்ம கவனத்தில் இருக்குது, ஆனால் இருக்குங்கிறதை உணர்கிற வரை நம்ம அதுக்கு பக்தி பண்ண மாட்டோம். அதுக்கிட்ட இருக்கு நாம் உணர்ந்துட்டோம்னால் ஞானம்தான் இருக்குது, நம்ம ஸ்வரூபமே பூர்ணமாக தான் இருக்குது, முக்தியே நம்ம ஸ்வரூபம், சாந்தியே நம்ம ஸ்வரூபம், ஆனந்தமே நம்ம ஸ்வரூபம் அப்படின்னு உணர்ந்தோமானால் கவனம் அதில் விழுந்துடுத்தானால் அந்த ஆத்ம பக்தி, ஆத்மாவில் ஒரு பக்தி. நம்ம பக்தின்னா வெளியில் ஏதோ ஒரு பொருள் வேணும்னு நினச்சிக்கிறோமே, அது பிரமை. ஆழ்வார்கள் கூட பார்த்தோமானால் முதல்ல இருந்த 4 ஆழ்வார்களும் ஆத்ம பக்தி தான் பண்ணியிருக்கான், பின்ன தான் அது வெளியில் ஒரு தேவதைன்னு வேணும்னு வந்துடுத்து. முதல்ல இருக்கிற ஆழ்வார்கள் எல்லாம் பார்த்தா வெளியில் ஒரு பெருமாளுங்கிறது கூட அவளுக்கு இல்லை, அதுக்கு அந்தர்யாமின்னு ஒரு ஸ்பெஷல் டெஃபினேஷன் கொடுக்குறா அவ்வளோதான். ஆத்மாவிலேந்து அந்நியமா ஒரு பொருளை இல்லை, தன்னிலேயே தன்னிலே தன்னாலே தன்னிலமர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளே. அந்த உணர்வு தன்னோட ஸ்வரூபத்தில் திரும்ப தன்னை கவனிக்க தன்னுடைய ஸ்வதசித்தமான ஆனந்தம், நான் திருப்பி திருப்பி அதையே சொல்கிறேன், ஏன்னா நம்ம அட்டைன் பண்ணுறதுங்கிற ஒரு பிரமை நமக்குள்ளே எங்கேயோ பிரெயினில் ஊடுருவி பாஞ்சிருக்கு. உலகத்தில் எல்லாம் அட்டைன் பண்ண தான் சொல்கிறோம், புதுசாக அடையிறோம், எதுவாக இருந்தாலும் புதுசாக அடையணும். பகவத்பாதால் வேதாந்தம் தொடங்குற போதே, பாஷ்யம் தொடங்குற போதே, ந உற்பாத்தியம் ந ஆப்பியம் ந சம்ஸ்காரியம் ந விகாரியம் ந கர்த்திருபோக்திரு ரூபம் வா அப்படின்னு தொடங்குறார். யூ ஆர் கார்னர்டு, யூ கெனாட் ஈவன் மூவ், அந்த மாதிரி கொண்டு நிறுத்தி விடுத்து ஒன்றும் அடையிறதுக்கு இல்லை. அதான் பகவானுடைய பெரிய உபதேசமே, சும்மா இருங்கிறது தான், சும்மா இரு. புரிஞ்சிக்க முடியலை, அதனால தான் பகவான் நான் யார் விசாரம் பண்ணிப்பாருங்கிறார். ஒரு கதை, பகவான் கிட்ட வந்த ஒரு ஒரு வெள்ளக்காரன், அந்த கதை பகவான் அடியார்கள்லேயே ஒருத்தர் சொல்லி கேட்ட கதை. சிலோனில் ஒரு பெரிய சித்தர் இருந்தார் ஸ்ரீலங்காவில். அவர் பேர் யோகா சுவாமிகள்னு பேர். அந்த யோகா சுவாமிகள் பகவான் இருக்கிற போது இங்கேயும் வந்திருக்கார், பெரிய மகாத்மா. அந்த யோகா சுவாமிகளை பார்க்க நிறைய வெள்ளக்காரெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கான் அந்த காலத்தில். அவருக்கு ஒன்றும் ஆசிரமம் ஒன்றும் கிடையாது போல் இருக்கு, தனிமையில் தான் இருந்துட்டு இருக்கார். ஒரு ஆஸ்திரேலியன் யோகா சுவாமிகள் சிஷ்யராக ஒரு ஆஸ்திரேலியன் இங்கே கூட முன்னாடி இருந்தார், 90s இருந்தார். நரிக்குட்டி சுவாமின்னு மலை மேலே எல்லாம் இருந்தார், யோகா சுவாமி சிஷ்யர் தான் அவர். அவரை எல்லாம் நரிக்குட்டி சுவாமி தான் கூப்பிடுவார். அவர் மலை மேலே இருந்துட்டு இருந்தார், விருபாக்ஷ குகைக்கு மேலே பக்கமாக இருந்துட்டு இருந்தார். அவர் முதல்ல நான் வரத்த, நான் கேரளாத்துக்காரன், தமிழ் எனக்கு ரொம்ப தெரியாது, தமிழ் பேச வருமே தவிர படிக்க ஒன்றும் வராது. இவர் தமிழ் பேசுகிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், ஒரு வெள்ளக்காரன் அவர் தமிழ்னு தான் பேசுவார். அது என்ன உங்களை நரிக்குட்டின்னு கூப்பிடுறேன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா, அவரோட ஆஸ்திரேலியன் பேர் வந்து பெரிங்கிறது பேரான். அது பெரிங்கிறது தமிழில் எழுதினா பரி, அந்த நரியை பரியாக்கின கதை இருக்கோ இல்லையோ மாணிக்க வாசகர் கதையில். நான் இப்பவும் பரியாக நரியாகவே இருக்கேன், இன்னும் பரி ஆகலை அப்படின்னார் அவர். அவர் கூட யோகா சுவாமியோட சிஷ்யர் தான். இந்த யோகா சுவாமியை பார்க்க ஒரு வெள்ளக்காரன் வந்தான். பேர் எனக்கு மறந்து போயிடுது, சட்டன் ஒரு இந்தியன் நேம் தான் அவருக்கு. அந்த அந்த தமிழ் இதில் ஒரு நாமம், மாமா ஞாபகம் இருக்கா? என்ன ஷாம், ஷாம் பேர் மறந்து போயிடுத்தேன், சட்டன் போயிடுத்து. அவர் வந்து யோகா சுவாமி கிட்ட வர உபதேசம் வாங்கிக்க வரார். உபதேசிக்கம் வாங்கிக்க வர யோகா சுவாமி தூரக்கேந்தே உள்ளே வர விடலை, வெளியிலேருந்தே. செல்லம்மா கிட்ட போ அப்படின்னாரோம். இவருக்கு யார் இந்த செல்லம்மா, எதுவும் ஒன்றும் தெரியாது. கோ டு செல்லம்மா அப்படின்னு, ஆனால் இங்கிலீஷ்லேயும் பேசுவார் போல் இருக்கு, கோ டு செல்லம்மா அப்படின்னு. இவர் அங்கெல்லாம் கேட்டிருக்கார், இந்த செல்லம்மானா யாருன்னா, அங்கே இருக்கிறவா சொன்னால் இந்த மாதிரி இங்கே டீ எஸ்டேட்லேயோ ஏதோ தோட்டத்தில் வேலை பண்ணுற ஒரு ஸ்திரீ அடிக்கடி யோகா சுவாமியை பார்க்க வருவார். யோகா சுவாமி அவகிட்ட ரொம்ப பரிவாக இருப்பார். அந்த அம்மாவை தான் செல்லம்மான்னு சொல்கிறா. அந்த செல்லம்மா கிட்ட போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார் யோகா சுவாமி. இவன் அந்த செல்லம்மாவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, தோட்டத்தில் வேலை பண்ணுறவ. இவர் போனோடனே அந்த செல்லம்மாவை பார்த்தோடனே அப்படியே ஒரு குரு பாவம் வந்துடுத்து. யோகா சுவாமி சொன்னாரோ இல்லையோ, ஒரு குரு பாவம் வந்துடுத்து. எப்படியோ அந்த அம்மா கிட்ட கன்வே பண்ணி நான் உங்களுக்கு ஏதோ கைங்கரியம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த லேடி கூட இவர் இருக்கார் ரொம்ப வருஷம். இவருக்கு வந்து தமிழ் கற்றுண்டு அந்த அம்மாவுக்கு சேவை பண்ணி கொடுத்துண்டு, அந்த அம்மாவுக்கு வேண்டதெல்லாம் செப் பண்ணி கொடுத்து, நீ ஒன்றும் எனக்கு உபதேசம் ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஏதோ கைங்கரியம் பண்ணி தந்துட்டுருக்கேன் போகும் அப்படி நிறைய வருஷம் ஆயிடுத்து. நிறைய வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட இவர் கேட்குறார், கௌரி பாலான்னு பேர், அவர் கௌரி பாலான்னு பேர். நிறைய வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட கேட்குறார், எனக்கு நீ உபதேசம் பண்ண, ஏதாவது உபதேசம் பண்ண, நான் தான் உன்னையே குருவாக ஏற்றுருக்கேன், ஏதாவது உபதேசம் பண்ணேன்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னால், நான் உபதேசம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, திருவண்ணாமலையில் போ, பகவான் ரமணர் இருக்கார், அவரை போய் பாரு, உபதேசம் கேளு, அவர் என்ன உபதேசம் உனக்கு கொடுக்குறாரோ அதையே நான் எனக்கு உபதேசமாக எடுத்துக்கிறேன், அதையே உனக்கு உபதேசமா எடுத்துக்கோ அப்படின்னு. இவருக்கான அந்த அம்மாவை விட்டு தூரக்கு போக ஆசை இல்லை. அந்த அம்மாவா ஒரு ஆணை மாதிரி, ஒரு ஆஜ்ஞை மாதிரி சொல்லிவிட்டா, போ திருவண்ணாமலை போ. அந்த குரு ஆஜ்ஞைங்கிறதுனால ரமணாசிரமத்துக்கு வந்தார். வந்தவர் பகவான் சந்நிதியில் வந்து பார்த்தார். யாரும் ஒன்றும் கேள்வி கேட்கறதாகவும் தெரியலை, பகவான் பதில் சொல்கிறதாகவும் தெரியலை. ரொம்ப ரேராக தான் அதெல்லாம் நடக்கும். நம்ம டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி எல்லாம் படித்தா ஏதோ கேள்வி கேட்குற மாதிரியும் பகவான் பதில் சொல்கிற மாதிரியும் இருக்குமே தவிர, ஒரு கேள்வி ஒரு பதிலுக்கு நடுப்பில் அவர்ஸ் இருக்கும். பகவானுக்கு ஒரு கேள்வி கேட்டு நிறைய மணி நேரம் பகவான் அப்படி விஸ்ராந்தியாக இருக்கும், அப்புறம் சட்டுன்னு பதில் வரும். ஒரு சமயம் அடுத்த நாளைக்கு கூட பதில் வரும், சில சமயம் அப்போவே பதில் வரும், இன்னும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவர் வந்து பகவான்கிட்ட வந்து ஏதோ உபதேசம் வாங்கிக்கணும், பகவான் ஏதோ மந்திரோபதேசம் பண்ண போகிறார், ஏதோ ஒரு உபதேசம் கொடுப்பார்னு நினச்சிட்டு பகவான்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ண, இங்கே வந்து ரிக்வஸ்ட் பண்ண வந்தார். அந்த சந்நிதியில் ஒன்றும் அப்படி ஒன்றும் கிட்டக்க போக முடியலை. அது குஞ்சு சுவாமியே சொல்லுவார், பகவான் கதை சொல்ல ஆரம்பிச்சுதானா கரண்ட் அந்த 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 தாரா மாதிரி ரெண்டு மூணு நாள் கதை பேசிகிட்டே இருக்குமா. ஆனால் பகவான் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுதுன்னா பக்கத்துலேயே போக முடியாது. அது என்னவோ தெரியாது, அது அப்படியே தானாகவே அது ஒரு 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 காம்பவுண்ட் வால் போட்டுன்னு விடும். அந்த சைலன்ஸ் வந்து அப்படி இருக்கும், பக்கத்துலேயே அண்ட முடியாது. வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார், ஒன்றும் கேள்வி கேட்க முடியலை. அப்புறம் இங்கே யார்கிட்டயோ சொல்லியிருக்கார், எனக்கு இந்த மாதிரி உபதேசம் வாங்கிக்கணும் மகர்ஷிக்கிட்ட, என்னோடய குரு சொல்லி அனுப்பியிருக்கா. இங்கே இருக்கிறவாளும் சொல்லிவிட்டா, இங்கே இந்த மாதிரி உபதேசம் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் சம்பிரதாயம் கிடையாதுப்பா, ஒன்றும் போய் கேட்க முடியாது. பகவான் ஏதோ யாருக்கோ கொடுக்கறத உனக்கு உபதேசமாக கிடச்சதானா எடுத்துக்கலாம். ஒரே அடம் பிடிச்சுட்டுருக்கான் அவன், என்னோடய குரு சொல்லியிருக்கா, அவள் பெரிய ஞானி, அதனால் மகர்ஷிக்கிட்டேருந்து உபதேசம் வாங்கிட்டு தான் நான் போவேன். அப்போ யாரோ சொல்லி கொடுத்தா மலை பக்கம் பகவான் மேலே போகிறத தனியாக இருக்கும், எப்படியாவது பின்னால் போயிடு, போய் உனக்கு எதை தெரிவிக்கணுமோ தெரிவி அப்படின்னு இருக்கும். தமிழ் தெரியும் இருக்கு. பகவான் காத்தால் மலை பக்கம் நடக்க போகிறது, யாரோ அட்டெண்டன்ட் மாத்திரம் கூட இருக்கா. அந்த டைம் பார்த்து எப்படியோ போயிட்டார். போய் பகவான்கிட்ட இந்த மாதிரி நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன், எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணணும், என்னுடைய குரு உங்ககிட்ட உபதேசம் கேட்டுக்க சொல்லியிருக்கா, எனக்கு உபதேசம் பண்ணணும். பகவான் அப்படி பார்த்து தான், அது மலைப்பக்கம் போயிடுத்தினாலாம் பகவானோட பார்வையே மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவான். இங்கே இருக்கிற போதே அது அந்த அந்த அண்ணாமலை ரமணன் கண்ணால் பெய்யும் கருணை அப்படின்னு முருகனார் பாடினார். மலைப்பக்கம் போயிடுத்தினாக்கா சாதுவம் சுவாமி ஒரு இடத்துல சொல்கிறார், ரொம்ப கேஷுவலாக ஒரு நாளைக்கு மலைப்பக்கம் போயிட்டார் வர் பகவான் பின்னால், தஞ்சாவூருக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு, அதுவும் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லிட்டு போகிறதுக்கு மலை மேலே பின்னால் ஏறி விடுத்து பகவான் பின்னால் போய் பகவான் அப்படியே மேலே பார்த்துட்டு நடந்துட்டுருக்கு. போய் நமஸ்காரம் பண்ணவர், பகவானே நான் தஞ்சாவூர் கிளம்புறேன் பகவானை சொல்லிட்டு போனோன்னு வந்தேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணால், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற பகவான் ஆ அப்படின்னு இப்படி திருப்பி இப்படி பார்த்து தான், ஆ அப்படின்னு திருப்பி இப்படி பார்க்க இவர் சொல்கிறார், ஏதோ என்ன வைகுண்டத்தில் கரப்பு ஏறின மாதிரி, அது ஏதோ மாதிரி எனக்கு அந்த பார்வையை பார்த்தா இந்த லோகத்து பார்வையாகவே இல்லை, இங்கே நான் வந்திருக்கவே விடாதுன்னு தோணித்தேன் எனக்கு. அந்த போன அந்த அந்த இடத்துல போய் பகவான்கிட்ட போய் நான் ஏதோ தஞ்சாவூர் போகிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு வந்ததே அவருக்கு. அது மாதிரி இவர் எப்படியோ மலை மேலே போயிடுத்து பகவான் பின்னால் போய், பகவானே எனக்கு சுவாமி எனக்கு உபதேசம் பண்ணணும், நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன், என்னோடய குரு சொல்லி அனுப்பியிருக்கா. பகவான் அப்படி பார்த்து சும்மா இரு அப்படின்னு தான், சும்மா இரு. அதை அப்படியே எடுத்துக்க இருக்கிற பக்குவத்தை வேணுமே, தாயுமானவர் மாதிரி எடுத்துக்க முடியணுமே. இவருக்கு தமிழ் தெரியும், அதனால ஒரு ப்ராப்ளம். இவர் என்ன நினச்சிருந்தார், கீப் குவைட் ஷட்டப்னு சொல்லுவாளோ இல்லையோ அது மாதிரி எடுத்துன்னு விட்டார். ஷட்டப்னு சொன்ன மாதிரி எடுத்துன்னு விட்டார். ரொம்ப கோபமாக வந்துடும், நான் இவ்வளவு ஆர்வத்தோடு வந்திருக்கேன் ஸ்ரீலங்காலேருந்து, சுவாமி வந்து எனக்கு ஏதோ உபதேசம் பண்ணு நினச்சிண்டா, இவர் என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஷட்டை பொங்குன்னுட்டாரு. இருந்தாலும் ஒரே வாசி, ஒரு ஆர்வம், தன் குரு சொன்ன அதே இதில் திரும்பவும் கேட்டார். மூணு வாட்டி கேட்டாரோ, மூணு வாட்டியும் பகவான் இதே சொல்லியிருக்கு, சும்மா இரு அப்படின்னு திரும்பி போயிட்டார் ஸ்ரீலங்காவுக்கு. ஸ்ரீலங்கா போனவர் அந்த அம்மா காத்துட்டே இருக்கா இவன் வருவான்னுட்டு, பார்த்த உடனே கேட்டிருக்கா உபதேசம் கிடச்சதா? உபதேசமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, ஏதோ நீங்கள் அனுப்பினீங்களேன்னுட்டு நான் போனேன். வாஸ்தவமாக இவனுக்கு இந்த கனெக்ஷன் இல்லை பகவான்கிட்ட, தன் குருக்கிட்ட தான் கனெக்ஷன். ஏதோ அந்த குரு அனுப்பினாலேங்கிறதுக்காக வந்திருக்கான், அதனால தான் ஒன்றும் ஒர்க் ஆகலை. அதுதான் இங்கேருந்து நமக்கு தெரியும் இந்த பக்திங்கிறது எத்தனை இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறது தெரியும். நமக்கு எங்கே நமக்கு கனெக்ஷன் இருக்கோ அங்கேருந்து தான் கரெக்டாக அந்த உபதேசம் ரைட் சென்ஸில் உள்ளே போகும். திரும்ப போனவர் தன் குருக்கிட்ட போனார். அந்த அம்மா கேட்டால் உபதேசமாச்சான்னா, அவர் இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் ஒரு கர்டசியே இல்லாமல் ஷட்டப்னுட்டார், சும்மா இருன்னுட்டார். மூணு வாட்டி கேட்டேன்னா, மூணு வாட்டி சும்மா இருன்னா, அந்த அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுண்டு அங்கேயே நமஸ்காரம் பண்ணலாம். அந்த அம்மா சொன்னாலாம், ஒரு வாட்டி உபதேசம் கிடைக்கிறதே பெருசுப்பா, உனக்கு மூணு வாட்டி உபதேசம் கிடைச்சிருக்கு, நீ கோட்டை விட்டுட்டியே தெரிஞ்சுக்கலையே. மூணு வாட்டி உனக்கு மகா வாக்கியங்கள்லையும் பெரிய மகா வாக்கியம், சும்மா இருன்னு வாயால் சொல்லாமல் பகவான் சும்மா இருந்து காட்டிகிட்டே இருக்கும். அருணாச்சலேஸ்வரர்கிட்டேருந்து பகவான் கத்துண்ட ஒரு உபதேச மார்க்கம். பகவானே சொல்கிறது, த மோஸ்ட் பொட்டன்ட் தீக்ஷா இஸ் மௌன தீக்ஷா அப்படின்னு சொல்கிறது. அது அருணாச்சலேஸ்வரரையே பகவான் பார்த்து சொல்கிறது, விண்டிலை பண்டினி விளக்கின என்றால் விண்டிடாது உன்னிலை விளக்கிட என்றே விண்டலம் அச்சலமாக விளங்கிட நின்றாய். நீ தட்சிணாமூர்த்தியாக மௌனமாக அந்த சத்தியத்தை உபதேசம் பண்ணினியே, அப்படியே எல்லா காலத்துலேயும் உபதேசம் பண்ணுறதுக்காகவே அச்சலமாக நின்றாய், அப்படி அச்சல மலையாக நிற்கிற எல்லா காலத்துலேயும் பகவானும் அதை கத்துண்டுது. கத்துண்டு தானும் சும்மா இருந்தே பெரும்பாலும் உபதேசம் பண்ணித்து, அதை புரிஞ்சுக்க முடியாதவாளுக்கு பகவான் வார்த்தையினால சும்மா இருன்னு சொல்லித்து, அப்பவும் புரியலைன்னாலும் எனக்கு எண்ணங்கள் வரதே அப்படின்னு கேட்கறத தான் பகவான் யாருக்கு வருதுன்னு பாரு. யார் இந்த சும்மா இருக்க முடியலேன்னு சொல்கிறது யார்? எனக்கு தெரியலேன்னு சொல்கிறது யார்? நான் அஜ்ஞானின்னு சொல்கிறது யார்? நான் சம்சாரின்னு சொல்கிறது யார்? எனக்கு ஒன்றும் ஞானம் இல்லை, நான் பந்தத்தில் இருக்கேன்னு சொல்கிறது யார்? எனக்கு துக்கம் இருக்குதுன்னு சொல்கிறது யார்? நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறது யார்? இந்த அகம் அகம் நான் எனக்கு புரிஞ்சது, எனக்கு புரியலை, நான் புரிஞ்சுன்னுட்டேன், எனக்கு புரியலை, எனக்கு கஷ்டம் இருக்குது, நான் எப்படி கரையேற முடியும், இப்படி இந்த நான் 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 ஒரு விருத்தி வரதோலையும் இந்த விருத்தி எங்கேருந்து கிளம்புறதுன்னு பாரு அப்படின்னு கிளம்பினாலும், அதை ஆராய்ஞ்சாலும், அது கிளம்பும் இடத்துல அடங்கினாலும் சும்மா இருக்கும் நிலை சித்திக்கும். அப்பவும் சும்மா இருக்கிறது தான் முக்கியம். பகவான் பகவானுக்கும் தெரியும் இது. பகவான்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சும்மா இரு நீங்கள் சொல்கிறீங்களே நான் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். பகவான் சொன்னார், இருந்து பாரு அப்படின்னு, அவ்வளோதான், இருந்து பாரு. வாசனை உனக்கு அனுமதி கொடுக்குமானால் இருந்து பாரு. இது இப்போ நம்மளெல்லாம் இவ்வளோ கேட்குறோமே, நம்ம கேட்டாலும் கூட பகவான் இருக்கிற டைம், பகவான் சரீரத்தில் இருக்கிற டைமாக இருந்தாலும், இன்னைக்கு சாயந்தரமே பகவான் நம்மளை பார்த்து சும்மா இருன்னு சொன்னால் கூட நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஒரு பெரிய மிஸ்ட்ரி அது. என்ன ஆச்சரியம் சொல்ல முடியாது. ஏன்னா பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தவாளே இதை இந்த வார்த்தையை கேட்டு புரிஞ்சுக்கல. டி கே ராமச்சந்திரையரே, டிபி ராமச்சந்திரையரே ஒரு இடத்துல சொன்னாராம், ஒரு நாளைக்கு பகவான் ஸ்பெசிஃபிக்காக அங்கே போய் உட்கார போய் சும்மா இரு அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அந்த டைமில் அது ஒர்க் பண்ணவே இல்லை. அப்போ அந்த சும்மா இரு அப்படின்னு பகவான் கொடுத்த உபதேசம் அவருக்கு ஏற்றுக்க முடியலை. ஆனால் தன் குரு சொன்னோடனே ஏற்றுண்டுட்டார். தாபம் வந்துடுத்து அவருக்கு, இப்படி நான் நஷ்டப்படுத்தின்னு விட்டேனே அப்படின்னு தன் கையில் பச்சை குத்தி வச்சுட்டாராம், சும்மா இரு அப்படின்னு. கணேசனா தான் இந்த கதை சொன்னான். அவர் இங்கே திருவண்ணாமலை வந்தப்போ இந்த பச்சை குத்தி இருக்கிறது கையில் பார்த்து கணேசனா கேட்டாலாம், இது என்ன இது கையில் பச்சை குத்தின்னு இருக்கீங்களே, என்னப்போ இந்த கதையை சொன்னார் அவர். இது நான் எனக்கே போட்டிருந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னாராம். இந்த கையில் கச்சை குத்தின் இருக்கிறது எதுக்குன்னு கேட்டவுடனே, நான் எனக்கு போட்டிருந்த பனிஷ்மெண்ட் இது, ஏன்னா எனக்கு தெரியலை, பகவான் மூணு வாட்டி சொல்லியும் எனக்கு புரிஞ்சுக்க முடியலை, அதனால் என்னோடய கையிலேயே சரீரத்திலேயே அதை நான் குத்தி வச்சுருக்கேன்னு. அப்போ அந்த நம்ம இயல்பாக இருக்கக்கூடிய நிலை, ஸ்வதசித்தமாக இருக்கக்கூடிய நிலை, அதை அடையிறதுக்கு எஃபர்ட்டுங்கிறது வேணுமா? என்ன எஃபர்ட் வேணும்? எஃபர்ட் எந்த சோர்ஸ்லேருந்து உதிக்கிறதோ அந்த சோர்ஸில் எஃபர்ட் அடங்கி தானாக இருத்தல் தான் முக்கியம். தானாக இருத்தலே தன்னை அறிதலாம், தான் இரண்டு அற்றதால் உன் தீபர. நமக்கு நம்ம தேடக்கூடிய வஸ்து வெளியில் எங்கேயாவது இருந்ததானால் ஒரு எஃபர்ட் வேணும், ஆனால் நம்ம தேடக்கூடிய பூர்ண வஸ்துவோ நம்மகிட்டேருந்து அபின்னமாக கொஞ்சம் கூட விலகாமல் ஸ்வதசித்தமாக நம்ம ஸ்வரூபமாக ஸ்வாபாவிகமாகவே நமக்குள்ள நித்தியசித்தமாக இருக்கு. அதுதான் ஸ்ருதி மகாவாக்கியம், எஸ் சாட்சாத் அபரோக்ஷம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது. நீ பிரம்மம்னு சொல்கிறே அபரோக்ஷம், அபரோக்ஷம்னா பரோக்ஷம் அல்லாதது, இந்திரியங்களால் நீ தெரிஞ்சுக்க வேண்டாத, மனசினால் தெரிஞ்சுக்க வேண்டாம், நித்தியமும் அனுபவத்தில் இருந்துட்டே இருக்கு, அகம் அகம் அகம்னு அதுதான் இருக்கு. சாட்சாத் அப்படின்னு ஏ ஆத்மா சர்வானுபூ அப்படின்னு சொல்றது ஸ்ருதி, அதை பூர்த்தி பண்ணிக்கிறது. சர்வானுபூ, யார் யார் அதை அனுபவிக்கிறா? எல்லாரும் அனுபவிக்கிறா, குரங்கு நாய் பூனை எல்லாத்துலேயும் பகவான் அவளையெல்லாம் ஞானிகளாக பார்த்துது, அவள்லாம் கூட அனுபவிக்கிறா அப்படின்னு. குரங்கை பார்த்து பகவான் உண்மையான சன்னியாசி அப்படின்னு சொல்கிறது. குரங்குக்கு பழம் கொடுக்காம கிருஷ்ணசுவாமி எடுத்து வச்சார் பகவான் சொல்லிட்டு, நம்மளாம் ஒரு சன்னியாசி, நம்மளாம் எல்லாத்தையும் எடுத்து ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி சாவியை இடுப்புலையே வச்சுக்கிறோம், உண்மையான சன்னியாசி வந்தால் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறோம், அந்த குரங்கு தான் சன்னியாசியாம். ஏன்னா தன் குட்டியை தன் வயத்துலேயே வச்சுருக்கு, எங்கேயோ மரத்து கலையில் தங்கிறது, அதுக்கு வீடு கிடையாது, அடுத்த நேரத்தை ஃபுட்டு கிடையாது, அதுக்கு பழம் கட்டாக கொடுக்க மாட்டேங்கிறோம், நம்மளா சன்னியாசி, அதுதான் சன்னியாசி அப்படின்னுட்டு அந்த குரங்கை கூப்பிட்டுது. வா வான்னு கூப்பிடு, அந்த குரங்கு அந்த அம்மா குரங்கு வயத்தில் குட்டியை வச்சுட்டு கூட்டத்துக்கு நடுப்பால் வந்து அந்த பாஸ்கெட்லேருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்துன்னு போச்சு. அது ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துன்னு போகிறத பார்த்து பகவான் அங்கே இருக்கிறவளை பார்த்து சொல்கிறார், நம்ம முகத்தில் கரியை தேய்ச்சிட்டு போகிறாவன்னு. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம முகத்தில் கரியை தேய்ச்சிட்டு போகிறாவ. மனுஷ ஜென்மா மிருக ஜென்மான்னு கூட பகவான் பார்க்கல, ஏன்னா சர்வானுபூ எல்லாருக்குள்ளேயும் அகம் அகங்கிற அனுபவம் இருக்குது. அதனால் குரங்குக்கு ஆத்மோபதேசம் பண்ணித்து பகவான் பச்சைமங்கோவில் வச்சு, பச்சைமங்கோவில் பகவான் இருக்கிற டைமில் அந்த மாந்தோப்பு கொஞ்சம் மாமரம் இருந்தது, அதில் ஒரு மாமரத்தை ஒரு முஸ்லீம் வந்து எடுத்து ரெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தான் மாங்காய் பறிக்கிறதுக்கு. குரங்கு வந்து மாங்காய் எடுத்துகிட்டு போயிடும், கல்லை வச்சு அடிக்கிறதுக்கு ஒருத்தனை நிறுத்தியிருந்தான். அவன் கவனையை வச்சு அடிப்பான், ஒரு குரங்கு தலையில் பட்டுடுத்து, அந்த குரங்கு போயிடுது, செத்து போயிடுது. மீதி இருக்கிற குரங்கெல்லாம சர்க்கிளில் உட்காந்துட்டு அழறது இந்த குரங்கோட பாடியை வச்சுண்டு. பகவான் அது பக்கத்தில் போய் உட்காந்துடுது, பக்கத்தில் உட்காந்து அழாதே, சரீரம்தான் போகிறது, உள்ளே இருக்கிற வஸ்துக்கு மரணமோ ஜனனமோ கிடையாது, இந்த கல் அடித்தவனுக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற கதையாக போயிடுத்தது. ஏன்னா பகவான் அப்படி சொன்ன உடனே அந்த முஸ்லீம் பயந்து போயிட்டான், சாமி ஏதோ நமக்கு சாபம் கொடுத்துருத்து, அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது அன்னைக்கு சாயந்தரம். அதுக்கப்புறம் பகவான்கிட்ட வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி, சாமி எனக்கு விபூதி கொடுக்கணும், திருநீர் கொடுக்கணும் எல்லாம் கேட்டு பகவான் சொன்னார், நான் சாபமும் கொடுக்கறது இல்லையப்பா, திருநீரும் கொடுக்கறது இல்லைன்னா அவன் விடவே இல்லை. லாஸ்டில் அந்த கும்மட்டியிலேருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து கொடுக்க வேண்டி வந்தது, அவன் விடவே இல்லை, அது வேற கதை. ஆனால் இந்த குரங்குக்கு பகவான் உபதேசம் பண்ணித்து, நீ ஆத்மா, சரீரத்துக்கு தான் அழிவு, சரீரம் போச்சு அதில் துக்கிக்கேண்டா, என்னவோ பேசியிருக்கு பகவான். பக்கத்தில் நிற்கிறவா யாரோ பார்த்து சிரிச்சாலும், பகவானே இந்த குரங்குக்கு போய் உபதேசம் பண்ணுறீங்களே பகவானே, அதுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டுச்சிருக்கே பகவான் சொல்லித்தான், என்ன போய் உங்களுக்கும் தான் உபதேசம் பண்ணுறேன், உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு நடுப்பில் சில பேர் புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, அது அவ சாமர்த்தியம் இல்லை. அந்த உள்ளே இருக்கிற வஸ்து புரிஞ்சுக்கணும்னு டிசைடு பண்ணி விடுத்தானா, எப்படி இருக்கிற வித்தையும் அது பிடிச்சிக்கும் உள்ளேந்து. அந்த மாதிரி இந்த குரங்குக்குள்ளே இருக்கிற வஸ்துவும் புரிஞ்சுக்கணும் டிசைட் பண்ணி விடுதுனா புரிஞ்சுடணும். பாகவதத்தில் பார்த்தோம்னா அந்த ஆணை பெரிய வேதாந்தம் பாடுறது கஜேந்திரன். பாகவதத்தில் ஒரு உபனிஷத்து கஜேந்திர ஸ்துதி. ஏன்னா யானைக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும், ஞானம் எங்கே வேணால் வரலாம், எங்கே வேணால் பிரகாசிக்கலாம். ஏன்னாக்கா எல்லாருக்குள்ளேயும் ஞானம்தான் இருக்குது, எல்லாரும் பூர்ண வஸ்துவாக தான் இருக்கா. மனுஷியன், குரங்கு, மாடு இதெல்லாம் நம்ம கொடுக்குற பேர் தானே. குரங்குக்கு தெரியுமா நான் அதுக்கு குரங்குன்னு பேர் இருக்குது, நான் குரங்கு அப்படின்னு அதுக்கு தெரியுமா நான். நம்மளை போலயே அதுக்கும் இருக்கேங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கே தவிர, குரங்குங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்க கொடுக்குற பேர் தான். மனுஷனுக்கு இருக்கேங்கிற உணர்வு தானே தவிர, நம்மளாக நம்ம படித்ததுனால வச்சுட்டு இருக்கிற அஜ்ஞானத்தினால நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். படித்த அறிவு அஜ்ஞானம், லேர்னட் இக்னரன்ஸ் இல்லையா. உண்மையில் எல்லாருக்கும் ஆத்மானுபவம் இருக்குது, ஆத்மானுபவம் தான் இருக்குது. ஆத்மானுபவம் இல்லைங்கிற ஒரு பிரமை இருக்கோ இல்லையோ, அந்த பிரமையை நீக்கிறதுக்கு தான் வேதாந்த சிரவணம். ஆவரணத்தை நீக்கிறதுக்கு தான் வேதாந்த சிரவணம். ஆவரணம் நீக்கிறது எப்படி அப்படின்னாக்கா, ஆவரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆவரணத்தை நீக்கிறது. நிராவரண திருஷ்டி அப்படின்னு பேர். மேகம் சூரியனை மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம், மேகத்துக்கு சூரியனை எப்படி மறைக்க முடியும், மேகம் இருக்குங்கிறது கூட சூரிய வெளிச்சத்தினால தான் தெரியறது, இல்லாட்டா மேகம் இருக்குன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நான் அஞ்ஞானி, எனக்கு ஒன்றும் தெரியலை, எப்படி சொல்ல முடியறது, இந்த தூணு சொல்லலையே நீ தானே சொல்கிறேன். ஏன், நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்குது, அது சுயம் பிரகாசமாக இருக்குது, அது இருந்துன்னு தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு புரியலை, தெரிஞ்சுது, தெரியலை எல்லாம் சொல்கிறோம். ஸ்வயம் பூர்ணமாக தான் இருக்கும், ஆனந்த ஸ்வரூபமாக தான் இருக்கும், ஞானஸ்வரூபமாக தான் இருக்கும், உணர்வே ஸ்வரூபமாக தான் இருக்கும், நித்திய முக்தமாக தான் இருக்கும். பந்தம் வரணத்திக்கணும்னு நினச்சா கூட வராது. முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம், அடைய வேண்டியதில்லை. அவித்யா நிவர்த்தி வந்துடுதுன்னா நித்திய முக்தமான வஸ்து, நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவம் பிரம்ம. அது நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவமாக இருக்கு. அந்த உணர்வை உணர்ந்து தன்னிலையில் நிற்கிறது தான் உள்ளல் எவன் அப்படின்னு கேட்டது பகவான். உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே. அது எப்படி இருக்கோ அப்படியே ஆச்சாரியன் போதனம் பண்ணுறதே இருந்துடும். முருகனார் சுவாமிகள் சொன்னால் டைமே இல்லைங்கிறார். எப்போ உணர்றது, எப்படி சாதனை, கண்ணை மூடிக்கிறதுக்கு கூட பகவான் டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது. கண்ணை மூடிட்டு ஏதோ தியானம் பண்ணுறதுக்கு கூட பகவான் டைம் கொடுக்கலையாம். ஏன்னா வெளியில் ஒரு பொருள் அடையிறதுக்கு இருந்தால் தானே சாதனை. சாதனை பண்ணுறவன் யார், சாத்தியம் என்ன, சாதகன் யார். அப்படி தன்னை உணர சாதனையும் சாதகனும் போய் சாத்தியமாக இருக்கிற வஸ்து நித்தியசித்தமாக பூர்ணமாக ஸ்வதப்பிரகாசமாக எப்பவும் இருக்கக்கூடிய வஸ்துவாக நமக்குள்ள பிரத்யவிஜானம் உண்டாகிறது. அதுவே நான் அப்படிங்கிற அந்த உணர்வு உண்டாகிறது. அந்த உணர்வை உணர்ந்து அது மறந்து போகாமல் திருப்பியும் விழுந்து போகாமல் இருக்கிறது தான் குரு அனுகிரகம்ங்கிறது. அந்த உணர்வு ஏற்பட்ட பிறகு திருப்பியும் மாயையில் சுட்டிண்டு திருப்பியும் மறந்து போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பகவானே சொல்கிறார் அதிருட ஞானம். திருடமான அனுபவம் வரலையானால் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வர்றது, அதுக்கப்புறம் திருப்பி மறந்து போய்டுறது. பிரமை புத்தியில் வந்து மாட்டின்னு விடுறோம். அப்படி இல்லாமல் சாதாரணமாக வேதாந்தத்தில் அதுக்கு என்ன வழி சொல்லுவான்னா, திரும்ப திரும்ப ஸ்ரவணம், திரும்ப திரும்ப மனநம், திரும்ப திரும்ப ஸ்ரவண மனநம் நமக்குள்ள சம்ஸ்காரம் ஆயிடுத்துனா ஏகாந்தத்தில் நிதித்தியாசனம் மறந்து போகாமல், அப்புறம் அது அபரோக்ஷம் ஆயிடுத்துனா மனநமோ ஸ்ரவணமோ நிதித்தியாசனமோ வேண்டாம், அந்த சாதனையும் அவன் விட்டுடுறான். பாண்டித்யம் நிர்வித்ய பால்ய நிதிஷ்டா சேது. பாண்டித்யமும் போயிடுறது, ஞானமும் சாஸ்திரமும் எல்லாம் போச்சு, அந்த ஸ்வதசித்தமான சகஜ நிலையில் விஸ்ராந்தி வந்துடுற. அந்த விஸ்ராந்தியை பகவான் முதல் பாடல்லையே சொல்லித்து அதற்கு பிறகு உலகத்திலேருந்து ஆரம்பித்தது உள்ளது 40. நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆறொளியும் அத்தனையும் தானாம் அவன். முதல் பாடல்ல அத்வைதத்தை அப்படியே பூர்ணமா நிரூபணம் பண்ணிடுது. காணக்கூடின பிரபஞ்சம், காணறவன், அதை காண்றதுக்கு இருக்கிற வெளிச்சம், பிரமாண பிரமேய பிரமாத்ரு, இந்த திரிபுடி, இது மூணுமே ஒரு வஸ்துதான், அந்யமா ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பரமேஸ்வரன், ஒரே ஒரு ஆத்ம வஸ்துதான் பிரபஞ்சமாகவும், பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடியவனாகவும், பிரபஞ்சத்தை பார்க்கிறதுங்கிற அந்த ப்ரோசஸ், அந்த பார்வையாகவும் இருக்கிறது ஒரே ஒரு போத வஸ்துதான். அந்த ஒரே சித் பிரகாசம்தான் மூணாவும் தோன்றது, அந்நியம் எதுவும் இல்லை அப்படின்னு முதல்லையே டிண்டிமம் பண்ணி கொடுத்து அரைசாற்று முதலியே கோஷம் பண்ணி கொடுத்து அதுதான் இருக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு லோகம் இருக்குங்கிற சாதாரண மனுஷனுடைய நிலையை ஒத்துண்டு பார்த்தாலும், அந்த நிலையிலேருந்து உலகத்தில் எல்லா மதங்களும் அந்த நிலையில் தானே வேலை பண்ணுறது. ஈஸ்வரன், ஜெகத்து, மனுஷன், ஜீவன், உலகத்தை தெரியறது, நான் உலகத்தை படைச்சவன் ஒருத்தர் இருக்கணும், நான் உலகத்தில் மாட்டின்னு இருக்கிற ஒரு சம்சாரி, இதை மூணையும் ஒத்துண்டு தான் உலகத்தில் எல்லா மதங்களும் ஆரம்பியதே. ஜீவ ஜகத் பராத்ம தத்வாபிதானேன மதம் சமஸ்தம் இதம் த்ரயம் யாவத் அகம் மதி சியாத் சர்வோத்தமா அகம் மதி சூன்ய நிஷ்டா. மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும், ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும், மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்கும் மட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. எல்லாருக்கும் தலை சிறந்தது, நான்கிற தோற்றமோ பிரபஞ்சமோ அந்நியமான ஒரு ஆட்சி புரியற ஒரு கவர்னரோ இல்லாத நிலை, அந்த நிலை எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி ஒரு நிலை எங்க இருக்கு? தினமும் நாம டீப் ஸ்லீப்ல சுஷுப்தியில அனுபவிக்கிறோம். எல்லாருக்கும், மூடனுக்கும், ஞானிக்கும், பிராமணனுக்கும், சூத்ரனுக்கும், க்ஷத்ரியனுக்கும், வைசியனுக்கும், மிருகத்துக்கும், அமெரிக்கனுக்கும், இந்தியனுக்கும், எல்லாருக்கும் இருக்கு தூக்கம்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட், ஆச்சரியமான ஒரு நிலை. ரொம்ப கேஷுவலாக நாம் எடுத்துட்டு இருக்கக்கூடியதும், சர்வ வேதாந்தங்களுக்கும் மூலமான திருஷ்டாந்தமாக இருக்கக்கூடியதுமான சுஷுப்தி. பகவத்பாதாலே கோவிந்த பகவத்பாதால் கேட்குற போது, நீ யாருன்னு கேட்கறத, சுஷுப்தி கசித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு சொல்கிறார். அந்த சுஷுப்திங்கிற ஆச்சரியமான ஒரு நிலை. அந்த நிலையில் நாம் பார்த்தோம்னா, உடம்பு இல்லை, மனசு இல்லை, நான்கிற ஒரு தோற்றம் இல்லை. எத்தனை பெரிய பக்தனுக்கும் அந்த சுஷுப்தியில் ஒரு சிவனையோ விஷ்ணுவையோ ஒரு பிள்ளையாரையோ ஒரு அல்லாவையோ ஒரு கர்த்தாவையோ கொண்டு போக முடியாது. அங்கே எது இருக்கோ அதுதான் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நாமமோ ரூபமோ ஒரு பாவமோ ஒன்றும் கொடுக்க முடியாது. அங்கே என்ன இருக்கு நம்ம புத்திக்கு புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா புத்தி அங்கே லயமாயிடுறது. எழுந்திருந்த பிறகு சொல்றோம், சுகமாக இருந்தது அப்படின்னு சொல்றோம். அதுதான் பகவான் யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை அப்படின்னு சொல்லுது. இது வந்து நமக்கு நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நேச்சராக கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நம்ம கான்ஷியஸாக நமக்கு இருக்க முடியாது, அன்கான்ஷியஸாக ஏற்படுற ஒரு ஸ்டேட். அதுக்குள்ளே போனால் நம்ம அன்கான்ஷியஸ் ஆகிடுறோம். மீன்ஸ் இந்த ஜீவ அபிமானம் இல்லை, அலர்ட்னஸ் இல்லை. அதனாலேயே சுஷுப்தியில் ஆவரணம் இருக்குது, அஜ்ஞானம் இருக்குது, இக்னரன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மதம், ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு வாதம் பண்ணுறவாளும் வேதாந்தத்தில் உண்டு, இல்லை அப்படின்னு சாதிக்கிறவாளும் வேதாந்தத்தில் உண்டு. பகவானோட டாக்ஸை நாம் எடுத்து பார்த்தோம்னால், ரெண்டையுமே பகவான் பேசுறது, அது ரொம்ப ஆச்சரியம். ஞானிகள்லாமே அப்படி தான் இருந்திருக்கான், அவன் வந்து சித்தாந்தமே பண்ண மாட்டான். இல்லைன்னு வாதம் பண்ணுறவன் முன்னால் வந்தான்னா அவனுக்கு தகுந்தபடி பேசும், இருக்குன்னு வாதம் பண்ண அவனே ஆயிடும், அவனுக்கு தகுந்தபடி இல்லை அவனே ஆயிடும். ஏன்னா ரெண்டு பேர் சொல்கிறதும் சரிதான், ரெண்டு டைமென்ஷன்லேருந்து பார்த்து பேசுகிறாளே தவிர, உண்மை சுஷுப்தியில் பிரம்மானுபவம் எல்லாருக்கும் இருக்கு. நம்ம தேடக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாருக்கும் டீப் ஸ்லீப்பில் இருக்கு. ஆனால் அது ஜாகிரத அவஸ்தையில் வந்தால்தான் நம்ம சம்சார துக்கம் தீருமே தவிர, சுஷுப்தியில் நம்ம அந்த நிலையில் இருந்ததுனால தீராது. சுஷுப்தியில் யாருக்கும் எந்த சம்சார துக்கத்தையும் ஸ்மகிள் பண்ணின்னு போக முடியாது அதுக்குள்ளுக்கு. டீப் ஸ்லீப்புங்கிற ஸ்டேட்டில் வந்து எந்த துக்கத்துக்கும் பிரவேசம் பண்ண முடியாது. பொதுவாக வேதாந்த பாடத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவான், தன் கணவன் இறந்து போன மனைவி அந்த கணவனோட ஜட சரீரத்துக்கு மேலே படுத்துண்டே தலையில் அடிச்சுட்டு அழுது அது மேலே தூங்கி விடுறான். தூங்கின பிறகு பார்த்தா சமாதானமாக இருக்கான். தட்டி எழுப்பினாக்கா என்னை எதுக்கு எழுப்புறேன்னு திருப்பியும் கத்த ஆரம்பிக்கிறான். ஏன், அந்த நிலைக்குள்ள அவள் பூந்துன்னு விட்டானாக்கா அவளுக்கு ஒன்றும் கிடையாது, உடம்பும் கிடையாது, தானும் கிடையாது, கணவனும் கிடையாது. மாதா அமாதா பவதி, பிதா அபிதா பவதி, பிராதா அப்ராதா பவதி, வேதாக அவேதாக பவந்தி, தேவாக அதேவாக பவந்தி, ப்ரூணா அப்ரூணா பவதி, அப்படிலாம் வேதம் சொல்கிறது. அவனுக்கு எதுவும் இல்லை, அவன் அம்மா இல்லை, அப்பா இல்லை, பந்துக்கள் இல்லை, கிரிமினல் இல்லை, சன்னியாசி இல்லை, சம்சாரி இல்லை, எல்லாரும் அந்த நிலைக்கு போனால் சுகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுகத்தை அடைய நாம் வந்து எந்த பிரயத்னமும் பண்ணலை. இன்ஃபேக்ட் எல்லா பிரயத்னமும் போனப்போ தான் அந்த சுகம் வந்தது. அது வந்து அடைஞ்ச ஒரு சுகம் இல்லை, சித்தமான ஒரு சுகம், இருக்கக்கூடிய ஒரு சுகம், வெளியிலேருந்து அடைஞ்ச ஒரு சுகம் அல்ல, ஸ்வதசித்தமான சுகம். வெளியிலேருந்து எதையும் அடையலை, இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் இழக்கிறோம். அதுக்குள்ளே பொறுத்த நம்ம உடம்பை இழக்கிறோம், நம்ம மனசை இழக்கிறோம், நம்ம புத்தியை இழக்கிறோம், நம்ம அகங்காரத்தை இழக்கிறோம், நமக்கு என்னென்ன பொசிஷன் இருக்கோ அதையெல்லாம் இழக்கிறோம். எல்லாத்தையும் இழந்து கொஞ்ச நேரத்துக்கு பூர்ணமாக இருந்தப்புறம் எழுந்திருந்து திருப்பியும் ஒரு பர்சனாக எழுந்திருக்கிறோம் இல்லையா. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இவ்வளோ பாடுபடுறோமே, அந்த பர்சனாலிட்டி போகிறத தான் ஒரு சுகம் வருது. திருப்பி அந்த பர்சனாலிட்டி பிளேனுக்கு வந்த உடனே எல்லா விகல்பங்களும் வந்துடுறது, துக்கங்களும் வந்துடும். அந்த நான் உதிக்கிற போது எல்லா விகல்பங்களும், அதுதான் பகவான் யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை அப்படின்னு சொல்லிது. பகவான் வந்து ரமணாசிரமத்துக்கு வந்தப்புறம் மலை மேலே பகவானை பார்த்த ஒரு பக்தர், விரூபாட்ச குகையில், விரூபாட்ச குகையில் பகவானுக்கும் நல்ல யங் ஏஜ், அப்படி தங்க நிறத்தில் உடம்பு அப்படி ஜொலிக்கும், ஒரு சலம் இல்லாமல் நிச்சலமாக குகை வாசலில் பகவான் அப்படி மணிக்கணக்காக உட்காந்துட்டுருக்குமா, அந்த நிலையில் பார்த்த ஒருத்தர் ஆசிரமத்தில் வந்து பிறகு பார்த்தப்புறம் இங்கே ஆசிரமம் வந்துடுத்து பகவானுக்கு வேறு ஒரு சோஃபாலாம் போட்டு கொடுத்துருக்கா, காலுக்கு ஒரு தலகாணி வேற வச்சு கொடுத்துருக்கா, பகவான் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இவர் பகவானுடைய பாக்கியமாக இங்கெல்லாம் ஆசிரமம் வந்துடுத்து கட்டடம் வந்துடுத்து ஃபேன் வேற வச்சு கொடுத்துருக்கா, எல்லாம் பார்த்தோடனே சாமி நீ கெட்டு போயிட்டியே சாமி, கெட்டு போயிட்டியே சாமி அப்படின்னு தான் பகவான்கிட்ட. பகவான் ரொம்ப கேஷுவலாக அந்த விவகாரத்தில் கொஞ்சம் கூட தன்னோட பர்சனாலிட்டி இல்லாமல் இருக்கிறத பகவானை பார்த்தா தான் அழகு, நம்மளால் முடியவே முடியாது. விவகாரத்தில் எங்கேயாவது நம்மளை பற்றி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் அப்போ நமக்கு வீறுட்டுன்னு உள்ளேந்து வந்துடும், நம்ம சரீர அபிமானமும் ஜட்ஜ்மெண்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடும். சாமி நீ கெட்டு போயிட்டியே சாமி அப்படின்னு உடனே ரொம்ப கேஷுவலாக பகவான் வந்து ஆமாம் சரி தான் அப்படின்னு ஒன்று, சரி ஆமாம் அப்படின்னு ஒருத்து அவனுக்கு சமாதானம். சாமிக்கு ஏதோ ஒரு குத்தம் காட்டி கொடுத்தேனே நான், சாமிக்கு தெரியாமல் இருந்தது காட்டி கொடுத்தேனே போயிட்டார் அவர். அப்புறம் பக்தாள் யாரோ பகவான்ட்டு, பகவானே அவன் வந்து நீ கெட்டு போயிட்டே சாமி சொல்கிறார், நீங்கள் வேறே அதை அப்படியே ஒத்துக்கிறீளே அப்படின்னா பகவான் சொல்லிட்டு சரித்தானே ஓய் அவன் சொல்கிறது உண்மைதானே, நான் கெட்டால்தானே பூர்ணம் அப்படின்னு, யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் அவன் சொன்னது சரிதானே. அந்த பகவான் அந்த நிலையில் தான் அர்த்தத்தை எடுத்துட்டதே தவிர அவன் சொன்ன நிலையில் அர்த்தத்தை எடுத்துக்கல. யான் கெட்டால் அந்த நான்கிற அபிமானம் போனதுதானே பூர்ணம், மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாது ஒளிர் அருணாச்சல. அதனால் அதை சொல்லி உலகத்தை பற்றி இருக்கிற சம்வாதங்கள்லாம் மனசை விடக்கூடாது. உலகுமை பொய் தோற்றம் உலக அறிவாம் அன்றென்று உலக சுகம் அன்றென்று உரைத்தேன். மூன்றாவது பாட்டில் பகவான் அதை திருப்பி எல்லாம் ரீவைஸ் பண்ணுறேன் நான். இப்போ உலகத்தில் மனசை விடாதே, சத்தியம் மிருஷாவா சிதிதம் ஜடம் வா துக்கம் சுகம் வேதி முதா விவாதா அதிருஷ்டலோகா நிரகம் பிரதீதிர் நிஷ்டா அவிகல்பா பரமா அகிலேஷ்டா அப்படின்னு. உலகம் உண்மையா பொய்யா, ஜடமா சித்தா, மேட்டரா எனர்ஜியா, எலக்ட்ரானா புரோட்ரானா, புரோட்டானா நியூட்ரானா, எல்லாம் மனசு விடாதேப்பா. உலகை விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தான் அற்று நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம் அப்படின்னு. உலகை விட்டு தன்னை ஓர்ந்து, அந்த உலகை விட்டுனாக்க கவனத்தை விடாமல், உலகத்தில் கவனம், உலகை விட்டுனாக்கா நான் வந்து சந்நியாசம்னு ஒன்று வாங்கிட்டேன் உலகத்தை விட்டு விடுறேன் சொல்ல முடியாது. எனக்கும் உலகம் நமக்குள்ளே இருக்கே, சந்நியாசம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எல்லாத்தையும் விட. மற்றவா வந்து நம்ம மேலே பற்றிக்காமல் இருக்கிறதுக்கும் நமக்கு வைராக்கியத்தை ஊட்டுறதுக்கும் சந்நியாசம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம். ஆனால் உலகை விட்டுங்கிறது பூர்ணமாக வரணுமானால் எந்த அனாத்ம வஸ்துவிலையும் கவனத்தை விடாமல் எதுலேயும் மனசை விடாமல் ஸ்வரூபத்திலேயே திருப்பி விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தான் அற்று நான் அற்று. அக்ஷரமண மாலையில் பகவான் சொல்லுது நீ நான் அறப்புலி நிதங்களிமயமாய். அந்த நிதங்களிமயம் ஆனந்தமயம், அந்த ஆனந்தமயமான நிலை நிதம் ஸ்வதசித்தமாக இருக்கு. அதில் நீ நான் அவன் இவன்கிற அபிமானமும் பல விருத்திகளும் வர்றதுனால தெரிய மாட்டேங்கிறது. நீ நான் அறப்புலி நிதங்களிமயமாய் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சல அப்படின்னு. உன்னுடைய கிருபை என்ன பண்ணோ அந்த நிலையை எனக்கு அருள் காட்டி கொடு. அதுதான் இதிலெல்லாம் மனசை விடாமல் தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தான் அற்று நான் அற்று அந்நிலை, அந்த நான்கிற அபிமானம் உதிக்காத அந்த நிலை எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லி உருவம் தானாயில் உலகுபரம் அற்றாம். தான் ஒரு உருவமாயிருந்தால் உலகு லோகமும் ஈஸ்வரனும் உருவமுள்ளவனாயிருப்பன். தன்னையே தனக்கு ஒரு உணர்வு ஸ்வரூபமாக தான் தெரியறது. அதனால் அந்த உணர்வு தான் முக்கியத்துவம். அதையும் சொல்லி உடல் பஞ்சகோஷ உரு, இதுதான் லாஸ்ட் டைம் பார்த்த பாட்டு ஐந்தாவது பாட்டில், உடல் பஞ்சகோஷ உரு அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடல் அன்றி உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு. உடல் பஞ்சகோஷ உரு, இந்த சரீரம் வந்து வேதம் சொல்கிறது அஞ்சு கோஷங்கள் இருக்குது, நமக்கும் தெரியலை. ஆராய ஆராய கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் தெரியும். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், அப்படி அஞ்சு கோஷங்கள். அஞ்சு கோஷங்கள்னாக்கா கோட்டு ஷர்ட்டு, ஷர்ட்டுக்குள்ள பனியன், அந்த மாதிரி இல்லை. ஒன்று ஒன்றுலேருந்து விரிஞ்சிருக்கலை. அன்னமயம்தான் பிராணமயம், பிராணமயம்தான் மனோமயம், மனோமயம்தான் விஞ்ஞானமயம், விஞ்ஞானமயம்தான் ஆனந்தமயம். இது ஒன்று ஓரோ லெவலில் நம்ம எப்பப்போ எங்கெங்கே நிற்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி அது ஜடமாகவும் எனர்ஜியாகவும் மைண்டாகவும் புத்தி விஞ்ஞானமாகவும் சுகமாகவும் ஆனந்தமாகவும் எல்லாம் அது அது காய்ச்சி கொடுக்கறது. ஒரே எலமெண்ட்டு தான் அஞ்சு லெவலில் தோன்றது. அதனால் அல்டிமேட்டாக ஞான விசாரம் பண்ணுறவா பஞ்சகோஷத்தை எல்லாம் ஒன்றும் விசாரம் பண்ண மாட்டான். ஒரு கோஷமும் இங்கே இல்லைப்பா, பஞ்சகோஷம் ஒன்றும் கிடையாது, ஆத்மா தான் இருக்குது. அதனால் ரொம்பலாம் அனலைஸ் பண்ணி பகவானே அது ஒத்துக்கிறது இல்லை. டாக்ஸில் நிறைய இடத்துல சொல்கிறது என்னத்துக்கு பஞ்சபிராணன் அஞ்சு கோஷம் இப்படி விரித்து விரித்து ஸ்கூல்லையே படிக்கிறது பயந்துன்னு ஓடி வந்தா, இங்கே வந்தால் ஸ்கூல் மாதிரி இன்னும் எல்லாம் நம்பர்லாம் போட்டு கொடுத்து இத்தனை கோஷம் அது இத்தனை இது 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 இந்த இது அதுக்கப்புறம் ஜாகிரத்து சொப்பனம் சுஷுப்தி துரியம் அதுக்கப்புறம் துரியம் போகிறாது துரியாதீதம் அதிஜாகிரத் அதிசொப்பனம் அப்பாடா என்னோட தலையில் ஏறவே ஏறாது. அது என்ன ஸ்கூலில் படிக்கிறதையே மேக்ஸில் ரொம்ப மோசம், இந்த கணக்கெல்லாம் உள்ளே ஏறவே ஏறாது. பகவானும் சொல்கிறது ஐயோ இதெல்லாம் என்னதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக காரியத்தை முடிச்சுடுறதுக்கு பதிலாக இதை போய் இப்படி போட்டு இந்த கணக்கு போட்டு அந்த கணக்கு போட்டு அந்த கோஷம் இந்த கோஷம் ஒன்றும் வேண்டாம். ஆனாலும் பொதுவாக வேதாந்தத்தில் ஒத்துன்னு இருக்கிறத வச்சுட்டு உடல் பஞ்சகோஷ உரு அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். முடிச்சுடுறது கதையை, இந்த அஞ்சு கோஷங்கிறத சேர்த்தி தான் உடல். பஞ்சகோஷம்னா என்ன? சரீரம், அவ்வளோதான். சரீரத்துக்கு தான் பஞ்சகோஷம்னு வேறு, அது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கேட்காதே. உடல் பஞ்சகோஷம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடல் அன்றி உண்டோ உலகம். அப்புறம் பகவான் கேள்வி கேட்கறது, உடலை விட்டு உலகத்தை யாராவது பார்த்துருக்காளா? உடல் அன்றி உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு. சரீரத்தை விட்டு உலகத்தை பார்த்தவா யாராவது இருக்காளா? ஜாக்கிரத்தில் சரீரம் இருக்குது, சரீரம் இருக்கிறத சரீரத்துக்குள்ளே இருந்து கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால் மணக்கிறோம், நாக்கால் ருசிக்கிறோம், தொக்கால் ஸ்பரிசிக்கிறோம், அப்படி தான் உலகம் தெரியறது. இப்படி இந்த அஞ்சு கோஷத்தில் சரீரத்திலிருந்து தெரியற லோகம், அதே மாதிரி அஞ்சு இந்திரியங்களில் இருந்து தெரியறது சப்தாதி ரூபம் புவனம் சமஸ்தம் சப்தாதி சத்தேந்திரிய விற்பி பாஸ்யா சத்தேந்திரியானாம் மனசோவசே சியாது மனோமயம் தத் புவனம் வதாமா. இதுதான் அடுத்த கன்க்ளூஷன். அடுத்த பாடலில் உலகம் உலகு ஐம்புலன்கள் உரு வேறென்று அவ் ஐம்புலனையும் பொறுக்கி புலனாம் உலகை மனம் உலகை மனம் ஒன்று ஐம்பொறிவாயால் ஓர்ந்திடுதலாம் மனத்தை அன்றி உலகு உண்டோ அறை. உலகு ஐம்புலன்கள் உரு வேறு அன்று அவ் ஐம்புலன் ஐம்பொறிக்கு புலனாம் மனம் ஒன்று உலகை ஐம்பொறிவாயால் ஓர்ந்திடுதலால் மனதை அன்றி உலகு உண்டோ அறை. இதை நாளைக்கு நாம் பார்ப்போம். நாளைக்கு பிரவச்சனத்தில் இந்த பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். லாஸ்ட் இயர் இங்கே தான் நிறுத்தினோம். இந்த வருஷம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.